மண்ணில் வந்து பிறந்தாச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கருவுக்குள்ள என்னென்ன துன்பப்பட்டன்னு பட்டியல் கொடுத்துட்டார். இப்ப மண்ணில வந்து பிறந்த பிறகு எத்தனை வகையான துன்பத்தை உயிர் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்றாரு பாத்துங்க. ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை, ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும். ஆண்டுகள் தோறும் ஒவ்வொரு ஆண்டும் ஆக பாத்தீங்கன்னா நம்ம 365 நாட்கள் ஒரு ஆண்டு, அப்படி ஒவ்வொரு ஆண்டுகளாக முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு, மூன்றாம் ஆண்டு, இந்த குழந்தை வளர்ந்து வருகிற நிலை. எனவே ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும், ஈண்டுதல் என்பது அன்பின் மிகுதியால் மகவை நெருக்கி அணைத்தல், கிள்ளுதல், அடித்தல் போன்ற செயல்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும். எனவே இந்த தாயினுடைய அரவணைப்புல அப்படி தழுவுதல், முத்தமிடுதல் அப்படிங்கிற செயல்களை எல்லாம் அப்படி கடந்து அணுகிறார். எனவே அந்த வகையில் அப்படிங்கிற சொல்லுகிறார். இன்னொரு வகையில் ஈண்டுதல் என்பதற்கு தவழ்தல், நடத்தல், ஓடுதல், இதெல்லாம் பிள்ளை பருவம். நடந்து போகும்போது தளநடை பருவம் அப்படி சொல்லி 10 வகையான பருவங்கள் சொல்லப்படும், பிள்ளைத்தமிழ் நூல்களில் விரிவா சொல்லப்படும். எனவே அந்த நின்று இருந்து கடந்து அப்படிங்கிற அப்ப அந்த குழந்தை முதல்ல பிறந்து அப்படியே மேல ஆகாயத்தை பார்த்தது போல கிடக்கும். அப்புறம் மெல்ல ஒரு நாள் என்ன பண்ணும், அப்படியே குப்புற விழும். குப்புற விழுந்த குழந்தை மெல்ல தலையை மட்டும் தூக்கும், ஆகா தலையை தூக்கிடுச்சு அப்படிம்பாங்க. அப்புறம் மெல்ல அப்படியே படுத்து கிடக்கிற குழந்தை தவள தொடங்கும். அப்புறம் உட்கார ஆரம்பிக்கும், உட்கார்ந்து ஆரம்பிச்ச பிறகு எரிச்சு மெல்ல நடக்க தொடங்கும். நடக்கும்போது எப்படி நடக்கும், இப்படி எழுந்து நிற்கும் கீழே விழுவோம், எழுந்து நிற்கும் கீழே விழுவோம், அப்படி நடந்து போக போக போய் கீழே விழும். இதுலதான் எத்தனை வகையான துன்பங்களை, அதாவது விழுந்து அடிபட்டு பல்வேறு நிலைகளுக்கு அந்த உயிர் படுவதை பார்க்கிறோம். அதுதான் சொல்கிறார், அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும். சில நேரங்கள் அந்த அந்த குழந்தை நின்று கீழே விழுகின்ற பொழுது அதற்கு உயிர் இழப்பு ஏற்படலாம், ஏதோ வகையில துன்பப்படலாம். ஏன்னா விழுகின்ற பொழுது பக்கத்துல என்ன பொருள் இருக்குன்னு அந்த குழந்தைக்கு நான் அறிந்து கொள்ள முடியாது. அது ஒரு பெரிய கல்லோ ஏதோ ஒன்று கிடக்குது, எழுந்து நின்று திடீர்னு விழுந்துன்னா என்ன ஆகும், சோபால படுக்க வச்சிருக்கிறோம், திடீர்னு கீழே வந்தா என்ன ஆகிறது, அப்ப அந்த உயிரிழப்பு எடுத்து பார்க்கும். இப்படி வெவ்வேறு வகைகள்ல அது தவழ்ந்துகிற காலத்தில், நடக்கிற காலத்திலே கூட உயிர் இழப்பு ஏற்படும், அதுல பிழைத்தனர். நாம இன்னைக்கு எத்தனை வகையா பிழைச்சி வந்திருக்கிறோன்னு நம்ம நமக்கெல்லாம் நினைவுபடுத்துகிற. எனவே ஈண்டியும் இருத்தியும் எனப்பல பிழைத்தும். அதுக்கப்புறம் காலை மலமுடு கடும்பகர் பசிமிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தனர். காலை மலமுடு, பொதுவா நீங்க உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா உடல் கூறுல நின்று பாத்தீங்கன்னா தெரியுங்க, அந்த ஒரு முதல் நாள் முழுக்க எடுத்துக்கொண்ட உணவு அதுல ஆற்றல் உடையவையெல்லாம் உதிரத்துல போய் கலந்துடும். எனர்ஜி என்று சொல்லப்படுகிற அந்த சத்துக்கள் அனைத்தும் உதிரத்துல போய் கலந்துடும். அப்படி கலந்த பிறகு எஞ்சிய பகுதிகள் தக்கைகளாக போய் கழிவுகளாக போய் தங்கும். இந்த கழிவு என்பது அடுத்த நாள் காலையில வெளியேற்றப்பட்டு விடணும். இல்லைன்னு வச்சுக்கலேன், அது என்ன ஆகும் கேட்டா பெரிய நோயை கொடுக்கும். நீங்க மருத்துவ நூல்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க, மலம் என்பது சரியான நிலையில ஒவ்வொரு நாளும் அந்த மலம் வெளியேற்றப்பட வேண்டும். மலம் கட்டியாக நின்று விட்டால் நோயை கொடுத்துடும். அதே மலம் அப்படி கட்டியாக ஆகாம அப்படியே, அதாவது என்ன சொல்றது, தண்ணி போல் அது வயிற்றால போதும், வயிற்றால போனாலும் உடம்புக்கு கெடுதல், கட்டியா இருந்தாலும் கெடுதல். அப்ப அந்த மலம் இந்த அளவுல இருந்து போதல் தான் உடம்பு ஆரோக்கியத்துக்கு உரியது. மலம் வெளியேற்றப்படவில்லை என்றால் அது துன்பத்தை தரும், நோயை தரும், அதனால் உயிர் இழப்பு ஏற்படும். அதனால காலை மலமுடு. அப்புறம் பசி, பசி என்கிற துன்பம். எனவே பசி என்கிற துன்பம் அது சொல்கிறார். எனவே காலை மலமுடு, எனவே நாம் அந்த மலம் முருகானவற்றை நம்ம நீக்குகின்ற நிலை வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த மலம் வெளியேற்றப்படாத பொழுது நோயை தரும். நீங்க நீங்க சித்த மருத்துவம் போன்ற நூல்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க, தண்ணீர் அதிகம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. தண்ணீர் அதிகம் சாப்பிடணும்னு சொன்னா மலம் கட்டி விடும், மலம் கட்டுதுன்னா நோயை கொடுத்தும். அதனால காலை மலமோடு கடும் பகல் பசியினர். இந்த இந்த நிலைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உணவு உண்ணுகின்ற நேரம், அது நண்பகல் என்று குறிப்பிடுகிறார். கடும் பகல் பசியினர், ஆக மதிய உணவு இங்க குறிப்பிடுகிறார். அந்த உணவு அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா உணவு சரியான அளவு கிடைக்கலைனாலும் நோய் வந்துடும். நீங்க மதிய வேலை உணவு எடுத்துக்கொள்ளல அப்படின்னு சொன்னா நீங்க மதியம் சாப்பிடல காலை எடுத்துக்கோ, நீங்க உணவு கொடுத்துதான் ஆகணும். உணவு கொடுக்காம விட்டுட்டா என்ன ஆகும், நோய் வந்துடும். அதே சமயத்துல உடம்புக்கு ஆகாத உணவுகளை நிறைய சாப்பிட்டாலும் நோய் வந்துடும். உதாரணத்துக்கு நமக்கு இந்த எண்ணெய் பலகாரம் இருக்கு, வடை போண்டா பச்சி அப்படிங்கிறோம், ஏதோ ஒன்னு சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு 10 போண்டா 10 வடை என்ன சாப்பிட்டோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டா அடுத்த நாள் காலையில் அது தன்னுடைய வேலையை காட்டும். இது என்ன ஆகுதுன்னா ஆசையின் காரணமாக போய் அளவு கடந்து சாப்பிடுகின்ற பொழுது துன்பத்தை தருகிறது. இப்படி இந்த உணவு என்பது குறைந்தாலும் நோயை தருங்க, மிகுதியா போனாலும் நோயை தரும். உணவும் மிகுதியாகவும் எடுத்துக்கொள்ள கூடாது, அதே சமயத்துல சாப்பிடுவதை தவிர்த்து விடவும் கூடாது. ஒரு அந்த நிலை வள்ளுவ பெருமான் நோய்க்கு முதற் காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க காலையில உண்ட உணவு மதியம் செரித்து விட்டாக்க சாப்பிடணும், செரிக்கலன்னா சாப்பிடக்கூடாதுங்கிறார். முன்பு உண்ட உணவு செரித்து விட்டு பிறகு நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நோய் வாராதுங்கிறார். உணவு செரிக்காம காலையில 8 மணிக்கு சாப்பிடுங்க, அப்புறம் 1 மணி ஆச்சுனா தானும் சாப்பிட்டேன், காலையில சாப்பிட்டு செரிச்சுதா செரிக்கிறா அற்பத்துல கவலை இல்லை, 1 மணி ஆச்சா கடியாத்த பார்த்தா பசிக்கும் அப்புறம் சாப்பிடுவான், திருப்பி 8 மணி. இப்படி சில நீங்க நடைமுறையில பழக்கம் அப்படி பழகி வச்சிருப்பாங்க, நீங்க மணியை சொல்லாத வரைக்கும் அவரு பசியவே மறந்துருப்பாரு. மணி 1:30 ஆயிடுச்சா, என்ன எப்போது சொல்றீங்க, 1 மணிக்கு நான் சாப்பிடுவேன், ஐயோ பசிக்குது அப்படிம்பாரு. அந்த மணி தெரியாமல் வரைக்கும் அவரு பசியே தெரியாது. அது இப்படி சாப்பிடுவது நோயை தருங்க. காலை அதாவது முதல் வேளையில உண்ட உணவு செரித்த பிறகு அடுத்த வேளை உணவு நீங்க உட்கொண்டால் நோய் வாராது. நீங்க மருந்து அப்படின்னு திருவள்ளுவர் பெருமான் 10 குறட்பா படுக்கிறார். நாமெல்லாம் வாழ்க்கையில திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலை இன்றியமையாது கற்கணுங்க. ஒரு மனித வாழ்வுக்கு ஒரு உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல் வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்கிறார். ஒரு எந்த அவர் தொடாத துறையே இல்லைங்க. அரசு எப்படின்னா அரசு எப்படி இருக்கணும், அமைச்சர்னா எப்படி இருக்கணும், தந்தைனா எப்படி இருக்கணும், மகன்னா எப்படி இருக்கணும், சுத்தத்தை எப்படி பார்க்கணும், இப்படி எல்லா பகுதியும் தொட்டு இருக்கிறார் வள்ளுவர் பெருமான். அந்த நூல் நாம வந்து அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது அதுவும் எப்படின்னா ஏதோ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு மார்க் வாங்கிட்டோட திருக்குறள் மறந்துடும். அப்படி அல்ல, திருக்குறள் ஒரு வாழ்க்கையினுடைய நூல், அதை நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னா நிறைய இடர்பாடுகளை கடந்து விடலாம். வள்ளுவர் பெருமான் அதை ரொம்ப நமக்கு உலகத்துக்கே கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பின்பற்றுவது குறைந்து இருப்பதுதாங்க வெவ்வேறு வகையான இடர்பாடு. எனவே மருந்து அப்படிங்கிற சொல்வார், இந்த யாக்கைக்கு மருந்து என்பதே வேண்டியதில்லை. எப்பன்னு கேட்டா உண்ட உணவு செரித்த பிறகு உண்டால். இதெல்லாம் நான் கருத்தை சொல்லியிருக்கிறேன், குறட்பாக நீங்க மருந்துங்கிற அதிகாரத்துல பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு துறையும் நம்முடைய வள்ளுவர் பெருமான் அருளியிருக்கிறார். எனவே அந்த வகையில கடும் பகல் பசி, எனவே அந்த கடும் பகல் ஆகிய அந்த பசி, பசி துன்பத்திலிருந்து பிழைத்து அதுல இருந்து பிழைக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொன்னார், கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை. ஆக இங்க நிசி என்பது பசி நிசி, அதாவது இரவு நேரத்தில் உண்ணுதல், பகல் நேரத்தில் உண்ணுதல், இரவு நேரத்தில் நிசி அப்படின்னா இரவு நேரத்தை குறிப்பது. ஆக அந்த வகையில காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி, ஆக பகல் பசி நிசி பசி அப்படின்னு ரெண்டா பிரித்து கொள்ளணும். அப்படி நிதி பசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். எனவே அந்த நிசி வேலை நித்திரை என்று சொல்லப்படுகிற நிலைகள்ல பிழைத்தல் அப்படிங்கிறார். எனவே அதாவது இரவு வேளையில் கொள்ளுகின்ற துயில் என்று கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறார். இப்ப இரவு உணங்குகின்ற பொழுது அப்படிங்கிற நிலை, எனவே அதை குறிப்பிடுகிறார். அந்த உணவு உறக்கம் அப்படின்னு, உணவு இன்றியமையாதது, அதுபோல உறக்கம் என்பதும் இன்றியமையாதது. நீங்க சரியாக உறக்கம் வரலனா நம்முடைய மனம் கெட்டுடும், உடல் கெட்டுடும், அதுவே மரணத்துக்கு அடிப்படையாக ஆகும். போதிய உறக்கம் என்பது உங்க உடலுக்கு அவசியமான ஒன்று, அது அதான் சொல்கிறார். எனவே நித்திரை அப்படிங்கிற ஒன்று. ஆக எந்த நிலையிலும் நம்மளுடைய உடலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கருவி கரணங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓய்வு கொடுத்தாக வேண்டும். நீங்க ஒரு 24 மணி நேரத்தை வகுத்து கொண்டா 8 மணி நேரம் இருக்குதுங்க ஓய்வுக்குரிய நேரம்.
அதாவது நாம என்ன திட்டமிடணும்னா 8 மணி நேரம் நிச்சயமாக உழைப்பை கொடுத்தாக வேண்டும். இன்னைக்கு நாம எத்தனை மணி நேரம் உழைத்திருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்க வேண்டும். அதுபோல 8 மணி நேரம் ஓய்வுக்குரிய நேரம், அதுக்கப்புறம் மீதி 8 மணி நேரம் இருக்கிறது, அதை நீங்க என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். சாமி கும்பிட்டா 8 மணி நேரம் கும்பிடலாம், 8 மணி நேரம் நல்ல உழைப்பை செய்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும்னா 8 மணி நேரம் சாமிக்கே கொடுத்துடலாம். நம்மளால 10 நிமிஷம் கொடுக்க முடியலைங்க அந்த 8 மணி நேரத்துல, 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டா நேரமே இல்லைங்க சாமி கும்பிட்றதுக்கு, ஒதுக்கவே முடியல சாமிக்கு என்னதான் பண்றது அப்படின்னு. சரி விட்டு அவனும் விட்டுதான் வச்சிருக்கிறார், பரவாயில்ல செய் செய், என்னைக்காவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எனக்கு கொடுக்கற நேரம் வரும் அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டுச்சு. எப்ப தெரியுமா, ஆஸ்பத்திரி கிடந்துக்கும் போது ஐயா கடவுளையே சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு புலப்பிட்டு இப்ப பாத்தீங்களா 24 மணி நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு, அதுதான் நிலைமை. எனவே நம் வாழ்க்கையில கடவுளை நினைப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்வது சோம்பேறிகளுடைய வார்த்தை. அப்படி சொல்றாங்க, நீங்க அஞ்சலுக்கு சொல்லிட்டீங்களா நேரமே கிடைக்கல அப்படிங்கறதுனா நம் நம்முடைய அதாவது சோம்பேறித்தனத்துக்கான எடுத்துக்காட்டு தானே உடைய நிச்சயமாக நினைக்க. ஏன்னா இறைவன் இவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான், இவ்வளவு உபகாரம் செய்தவன நாம நன்றியோடு ஒரு நன்றி சொல்லணும்னா சாமி உனக்கு நன்றி அப்படி சொல்ல முடியாதுங்க. இந்த மந்திரத்தை கணிப்பது தாங்க அவனுக்கு நாம சொல்லுகிற நன்றி. அந்த உபதேச மந்திரத்தை நாம நாளும் கணித்தல் தான் இறைவனுக்கு செய்கின்ற நன்றி. கோயிலுக்கு வருவது அந்த நன்றி சொல்வதற்கு தான், சாமி என்னை நன்றாக வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்வதற்கு தான் கோயிலுக்கு வருவது, வருவதனுடைய நோக்கமே அதுதான். எனவே அந்த வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தனர். எனவே நித்திரை பொழுதுல பிழைத்தல், சரியான உறக்கம் இல்லை என்று சொன்னா நமக்கு என்ன ஆகும்னா மரணம் தான் வரும். மரணம்னா நேரடிய மரணம் வராதுங்க, தூக்கம் இல்லைன்னா அறிவு சூடாயிடும். நீங்க நிறைய மருத்துவ குறிப்புகள் பாத்தீங்கன்னு தெரியுங்க, நீங்க மருத்துவத்தை போய் பாத்தீங்கன்னா எல்லா பரிசுகளும் செஞ்சு முடிச்சிருவாங்க, கடைசியா அவங்க என்ன கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரு தூக்க மாத்திரை ஒன்ற அவசியம் கொடுத்துருப்பாங்க. இரவு நேரம் மட்டும் சாப்பிடுங்க, காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு இரவு ஒண்ணு காலையில ஒண்ணு மத்தியானம் இரவு ஒண்ணு அப்படி போட்டுட்டு நான் ஒரு 10 மாத்திரை எழுதிப்பாரு, கடைசியா ஒரு மாத்திரை எழுதிப்பாரு, காலையில சாப்பிடாதீங்க மத்தியானம் சாப்பிடாதீங்க இரவு மட்டும் சாப்பிடுங்க. இவர் மேல கொடுக்க அத்தனை மாத்திரை இந்த வேலையை பூரா அந்த இரவு ஒரு மாத்திரை விட்டு போற அதுதான் வேலை செய்யும். ஏன்னா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்க, ஏன் கவலைங்க, கடனை இந்த கடனை எப்படி கட்ட போறோம், அந்த கடனை எப்படி கட்டுறோம், அவருக்கு எப்படி பதில் சொல்றது, இவருக்கு எப்படி பதில் சொல்றது, ஐயோ நாளை காலையில வந்து நின்றுட்டாருமே என்ன பண்றது, போனவா நம்ம தானே சொல்லணுமே நாளைக்கு கொடுத்துருந்த நாளை வந்துருச்சே என்ன பண்ண போறோம், தேதி வந்துருச்சே என்ன பண்ண போறோம், அப்படி வெவ்வேறு வகையான இடர்பாடுகள். அப்புறம் குழந்தை எப்படி பையன் எப்படி இருக்கிறானையும் தேடி வருவானா வர மாட்டானா தெரியலையே, ஐயோ இது இப்படி இருக்குது அது இப்படி பலவாறு நினைத்து நினைத்து என்னாவது உறக்கத்தை தொலைத்து விடுகிறோம். அது உறங்காத போது மூளை சூடாகும், மூளை சூடாச்சுன்னா என்ன தெரியுங்களா, அப்படியே மெல்ல 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 தனியா புலம்பாத நிலைமையும் கொடுத்துரும், பைத்தியம் முடிச்சுக்கும், வேற ஒண்ணும் இல்ல பைத்தியம் முடிச்சு என்ன ஆகும், அப்புறம் கடைசியில சித்த மருத்துவம் போய் சாப்பிடறதா, இந்த கோயில் சாப்பிட்டா பித்தம் தெரியுமா, அந்த கோயிலுக்கு போனா பித்தம் தெரியுமா, இந்த மருந்து சாப்பிட்டா பித்தம் தெரியுமான்னு காலம் ஓடும், இதாங்க நிலை. ஆக மனநோய்க்கு வித்திடுவது போதிய உறக்கம் இல்லை. மனநோய் வராதிருக்க வேண்டும் என்றா துண்டை விரிச்சு போட்டா தூக்கம் வரணும். அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் வாழ்க்கையில அதுதான் வேணுங்க. நிம்மதியா படுத்தமா சிவசிவா சிவசிவான்னு சொன்னா அஞ்சலுக்கு சொல்லுவனுங்க, சொல்றதுக்குள்ளேயே தூக்கம் வந்துருங்க, அவ்வளவுதான். அதோட வேற ஒண்ணும் வாழ்க்கையில வேண்டியதில்லை. இது வந்து ஏன்னா அந்த போதிய ஓய்வு தானுங்க அடுத்த நாட்காலை உங்களை திறம்பட இயக்கும், இதுதான் நிலை. எனவே உடலுக்கு ஓய்வு அப்படிங்கிற ஒன்று இன்றியமையாத ஒன்று, அதுக்காக ஓய்வே எடுத்துக்கொண்டு வச்சு கூடாது. வகுப்புல சொன்னாங்க ஓய்வெடுக்க சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு, நாம 26 மணி நேரத்துல 16 மணி நேரம் ஓய்வு கொடுத்துட்டு 16 மணி டிவி போட்டிக்கு படி உட்கார்ந்துக்கிட்டு அதுலயே கதை சொல்லியிருக்காங்க வகுப்புல பாடாதான் ஓய்வு அப்படியெல்லாம் கணக்கு. உழைப்பும் வேண்டும் ஓய்வும் இருக்கணும், திருவருளை பற்றிய நினைப்பும் இருக்க வேண்டும், இதெல்லாம் கலந்து நிற்கக்கூடிய நிலை. எனவே வேலை நித்திரை யாத்திரை புழைத்தனர். யாத்திரை இப்ப நம்ம நாள்தோறும் நீங்க தொலைக்காட்சி எடுத்தாலும் சரி அல்லது பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் சரி எத்தனை விபத்துகளை பார்க்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போனா வந்தா நெஞ்சம் போயிட்டு வரும்போது போயிட்டு, அதனால போறேன்னு சொல்லிட்டு யாரும் போகாதீங்கமோ, போயிட்டு வரான்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க, ஏன் போயிட்டு வரேன் சொன்னா மட்டும் வந்துடவா போறோம்? வந்தா தான் அவர் நப்பாத ஆனா வரானே இல்லையோ சொல்லியாவது வரவு சொல்லிட்டு போட்டுமே அப்படிங்கிற நினைப்பு தான். ஆக பயணத்தில் எப்பொழுது வேணாலும் மரணம் நிகழலாம். ஒரு உயிர் உடம்பை விட்டு பிரிதல் என்பது எத்தனை வகையில நடக்குது அப்படின்னு கருவுக்குள்ளேயே அழிந்து போகிற வாய்ப்பு உண்டு. அது பிறந்து நடந்து தவழ்ந்து போகும்போது உயிர் போகிற நிலைமை உண்டு. அதுலெல்லாம் கடந்து வந்துட்டோம்னா சாப்பாட்டினால உயிர் போகுது, வறுமையின் காரணமாக உயிரிழத்தல், மிகுதியான உணவு உட்கொண்டு செரிமானம் ஆகாம அதுல போய் சிக்கிச்சு இங்க போய் வாழ்வு அடைஞ்சிச்சு அந்த வாழ்வு அடைச்சிக்கிச்சுன்னு சொல்லி போற நிலைமையில ஒண்ணு உண்டு. உறக்கம் இல்லாததுனால இறந்து போவர்கள் உண்டு, அதுபோல பயணத்தில் இறந்து போவர்கள் உண்டு. இதெல்லாம் இதுல எல்லாம் பிழைத்தனர். ஆக யாத்திரை பிழைத்து அதுக்கப்புறம் இங்கிருந்து தப்பிச்சு வந்த இப்ப இத்தனை தப்பி வந்த பிறகு அடுத்து ஒரு நிலை சொல்லுகிறார். இது அந்த குழந்தை பருவம் கடந்து வாலிப பருவம் அப்படின்னு வரும்போது ஏற்படுகிற ஒரு மயக்கம்ங்க. இந்த இடத்துல எல்லாருமே இந்த இடத்துல எப்படி கருதணும்னு கேட்டீங்கன்னா, அவரவர்கள் ஒவ்வொரு அதாவது என்ன சொல்வதுங்க, உலக நம்முடைய சைவ சித்தாந்தம் மாயை என்கின்ற ஒரு பொருளை பெண் என்ற வடிவத்தில் சொல்லுவது வழக்கம். அந்த பெண் என்று வருகிற இடத்துல நீங்க நேரடியா பெண்ணையே நினைக்க கூடாது. அந்த இடத்துல மாயை என்கின்ற பொருள் நமக்கு மயக்கம் செய்யும். இப்ப இங்க சொல்லப்பட்டது பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குங்க, ஆண்கள் மட்டுமே மயங்குவதாக காட்டப்பட்டிருக்கு, பெண்களுக்கு மயக்கமே இல்லையா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வியாபாரம் பூரா பெண்களை வைத்துக் கொண்டுதாங்க நடக்குது. ஏதாவது நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு ஜவுளி ஸ்டோர் அப்படின்னு பார்த்தா ஆண்கள் கூட்டமா அலையும் போது, ஒரு நகைக்கடையும் போய் பாருங்க. ஏன்னு கேட்டா நமக்கு இந்த படிப்பு போதுனா ஒரு கேள்வி வருங்க, அது என்ன இந்த நாயன்மார்கள் ஆகட்டும் யாரு பண்ணாலும் பெண்களையே இப்படி பாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அந்த இடத்துல பெண் என்பது மாயை அப்படிங்கிற ஒரு பொருள், மாயையை வந்து பெண்ணாக காட்டியிருக்காங்க அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு பொருளை ஒழிய. மயக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே உண்டு. ஆண்களுக்கு மட்டும்தான் மயக்கம், பெண்களுக்கு மயக்கம் இல்லை அப்படின்லாம் இல்லை. அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மயக்கம் என்பது உண்டு. அந்த மயக்கத்தை காட்டுவதற்காக என்ன காட்டியிருக்காங்கன்னா, உயிர்களை பூரா இந்த இடத்துல அந்த மயக்கத்தை நினைக்கும் போதெல்லாம் எல்லா உயிரும் ஆண் என்ற இடத்துல வைத்துக் கொள்ளணும், பெண் என்பது மாயைங்கிற பொருள். அந்த மாயைங்கிற பொருள் எப்படி இருக்கும், காண்பதற்கு அழகாக இருக்கும். இந்த அழகா இருக்குன்னு சொல்ல வரும்போது வேற என்ன பண்றதுன்னு கேட்டா பெண்ணை தான் காட்டியாகும். இவ்வளவுதாங்க விஷயம், வேற ஒன்றும் இல்ல. இது வந்து ஞானிகள் கையாளுகின்ற உத்தி, அதை விடுத்துட்டு இந்த இடத்துல வந்து வேறு நோக்கில காண்பதற்கு இடமில்லை. நீங்க பொதுவா நீங்க ஏற்கனவே வகுப்புல சொன்னதுதான், எல்லா உயிரினங்களையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீங்க தாவரம் ஆகட்டும் விலங்காகட்டும் பறவை ஆகட்டும் உயிரினங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இயல்பாகவே பெண் உயிர்கள் அழகா இருக்காதுங்க, ஆண் உயிர்கள் தான் அழகா இருக்கும். நீங்க வந்து நீங்க சர்வே பண்ணி பார்க்கலாம். இப்ப பருந்து இருக்கிறது, அதுல ஆண் பருந்து இருக்கட்டும் பெண் பருந்து இருக்கும், ரெண்டு வச்சு பாருங்க எது அழகாக இருக்கிறது. சிங்கம் இருக்கிறது, ஆண் சிங்கம் இருக்கிறது பெண் சிங்கம் வைத்து பாருங்க. ஒரு யானை இருக்கிறது, ஆண் யானை வைங்க ஒரு பெண் யானை நிறுத்துங்க, இப்படியே நின்று சேவல் கோழி இப்படி ஒன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அந்த எல்லா உயிரினங்களையும் மனிதன் நீங்களாக எல்லா உயிரும் நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஆண் உயிர்கள் தாங்க அழகாக இருக்கும். இறைவனுடைய இயற்கை படைப்பு. இதுல ஏன் இப்படி பண்ணிருக்காருங்கிறத நீங்க சாமி பாக்குறன்னு கேட்டுக்குங்க, நாம் பதில் சொல்ல முடியாது. அதே நம் மனித இனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நேர் மாறாக பெண்களை அழகாக இறைவன் படைத்திருக்கிறார், அவ்வளவுதான். இது வந்து ஏன் இப்படி செய்திருப்பார் அப்படின்னு சொல்வதற்கு நாம எந்த பதிலும் சொல்ல முடியாதுங்க. திருவருளுடைய படைப்பு அப்படித்தான் இருக்கு. இயற்கையினுடைய படைப்பு என்பது மனித இனம் தவிர ஏனைய உயிரிழத்துல ஆண் உயிர்கள் அழகாக இருக்கும், பெண் மனித இனத்துக்கு வரும்போது பெண் உயிர்கள் அதுக்காக ஆண்கள் அழகாகவே இல்லைங்கிற கருத்து இல்லைங்க, மிகுதியாக பார்க்கின்ற பொழுது. அப்ப நான் அழகுன்னு சொல்ல வரும் பொழுதெல்லாம் நம்முடைய நியாயன்மார்கள் எடுத்து காட்டும் பொழுது மாயை என்கிற ஒரு பொருளை எடுத்து காட்டுறது. நமக்கு மாயைன்னா என்னன்னே தெரியாது. அப்படி தெரியாதவர்களுக்கு காட்டுகின்ற ஒரு வடிவமாகத்தான் இங்க பெண்களை சொல்லப்படுகிறதே ஒழிய, பெண்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் ஒருபோதும் சொல்லல. நாம ரொம்ப நினைவு வைத்துக் கொள்ளணும். ஏன்னா வெளிப்படையாக மேலோட்டமா பார்க்கறவங்களுக்கு அப்படி ஒரு பார்வையை அது கொடுக்கும். ஏன் இப்படி பெண்கள் எல்லாம் இப்படி பாடியிருக்கிறாங்க, பெண்கள் இப்படி பாடியிருக்கிறாங்க அப்படின்னு. திருவாசகம் என்பது உயிர் கடை தேர்வதற்கு பாடப்பட்ட நூல் தானே ஒழிய ஆண்கள் கடை தேர்வதற்கு பாடப்பட்ட நூல் அல்ல. திருமுறை முழுக்க ஒவ்வொரு உயிரும் கடை தேர்வதற்காக அருளப்பட்ட நூல் தான் இந்த திருமுறைகள். அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு உயிரும் என்னவா கருதணும்னா, இந்த மாதிரி இடங்கள் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு உயிரும் ஆண்தான், உலகமாகிய பெண் என்கிற மயக்கத்தில் விழுந்து கிடக்கிறது. இதுதான் கருத்தை ஒழிய இதை விடுத்துட்டு வேறு வகையான ஆராய்ச்சி செய்தல் நம் அறிவுக்கு பொருத்தமானது அல்ல, அது கடை தேர்வதற்கான வழியும் அல்ல. இல்லைன்னா இறைவன் மீது வேறு வேறு வகையான நம்ம அறிவுக்கு தக்கவாறு வேறு வேறு பிழைகளையோ குற்றங்களையோ, இந்த சாமி இப்படி பண்ணிட்டாருன்றாங்க வருத்தமோ இப்படித்தாங்க எஞ்சி வரும். ஆனால் இங்க சொல்லப்படுகிற அந்த தொடர் இந்த இடத்துல சொல்லுவது இல்லைங்க. திருவாசகத்துல பல இடங்கள் உண்டு, அங்கெல்லாம் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த நோக்கில் நின்று பார்த்தீங்கன்னா தான் இதுல இருந்து நீங்க வெளிவர முடியும். இல்லைன்னா இப்படி போய் மாணிக்க வாசகர் பெண்களை சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும். அப்படி வெவ்வேறு வருத்தங்கள் வருவதற்கு இடம் கொடுத்துருங்க. பெரியவர்கள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாங்க. இதுதான் நிலை. நம்முடைய அறிவு அப்படி ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் நாள் ஆகணும். இது இந்த பக்குவத்தில் உணர்வதற்கு காலம் இன்னும் கொஞ்ச நாள் வந்தால் பக்தி செலுத்த செலுத்த அன்பு செலுத்த செலுத்த தான் நம்முடைய பெருமான் குற்றமே இல்லாதவன் என்பதை உணர முடியும். இல்லைன்னா இந்த தொடக்க கால அன்புகள் ஒருவேளை இறைவன் இப்படி செய்திருப்பாரோ அப்படின்னு கூட வருத்தம் வரும். அது இயல்பு. அது அது என்னன்னா அறியாமை காரணமாக வருகிற நிலை. இவ்வளவுதான். அதை ஒரு உதாரணம் சொல்லலாம். தேக்கிழா பெருமான் 63 வரலாற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு எத்தனையோ வகை நாம் பார்க்கிறோங்க. இப்ப மெய்ப்பொருள் நாயனாரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒருத்தன் வரான். அவன் பேரை பதிவு செய்கிறார் முத்தநாதன். அவன் பேரை பதிவு நிற்கிறார். இளையான்குடி மாறனாருடைய இல்லத்துல அவருடைய பசி துன்பத்திலும் அவருடைய எல்லாத்தையும் கூட இருந்தவங்க அம்மையா இருந்தாங்க இல்லைங்களா. அவங்க பேரை ஏங்க சொல்லல? ஒரு கேள்வி. ஏன் சொல்லல? அதனால திருவருள் தேக்கிழா பெருமானுக்கு சொல்லல. இதுல ஏன் சொல்லணும்? என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த மாதிரி எத்துணை நாயன்மார்கள் எடுத்து பாருங்க. திருநீலகண்டரோடு அவரு கூடவே இருக்கிறாங்க. அயல் அறியாமை வாழ்ந்து வந்தார்கள் அவைய அம்மையார். சிறுவினும் நிக்கார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேரு சொல்லினா என்ன குறைஞ்சிட்ட? 4586 பாட்டுல அந்த அம்மையாருடைய பேரை சொன்னா என்னங்க குறைஞ்சா போயிடு போகுது? இது ஒரு கேள்வி. ஆனால் ஏன் சொல்லல அப்படின்னா திருவருள் உணர்த்தல. ஏன்? இறைவன் அந்த பேர் தெரிஞ்சு என்ன போதும் விட்டுட்டாரோ அப்படின்னா நாம தான் ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது சமாதானம் பண்ணி கொள்ளக்கூடிய உண்மையில் திருவருள் உணர்த்தவில்லை. அதனால தேக்கிழா பெருமான் சொல்ல அதுதான் கருத்தை ஒழிய அதை விட்டுட்டு பாத்தீங்களா? இப்படித்தானுங்க எல்லாரும் பெண்கள் தான் விட்டுருவாங்க இப்படித்தானுங்க அப்படின்னு பாக்குறவங்க உண்டு. அது அவங்களுடைய பார்வை. ஆனா நமக்கு அருளாளர்கள் ஒருபோதும் அப்படின்னா, அதாவது ஒரு சிறு உதவி செய்தால் கூட காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தினும் மானப்பெரிது என்று சொன்னவர் வள்ளுவ பெருமான். அவருடைய வாக்குகளை பின்பற்றுபவர்கள் நம்முடைய அருளாளர்கள். அவங்க போய் எங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. திருவருள் உணர்த்தல அதனால சொல்லல. இவ்வளவுதான். அந்த இடத்துல அப்படித்தான் காணணுமே ஒழிய இவங்க பேரை சொல்லுறதா, அவங்க பேரை சொல்லுறதா, இவங்க பேரை சொல்லுறது, ஏன் சொல்லுறது அப்படின்னா இது ஆராய்ச்சிக்கு வித்துடுமே ஒழிய ஆராய்ச்சி என்பது ஒரு எல்லைக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு போலாமுங்க. ஆராய்ச்சியே அன்பை கொடுக்கிறார். ஆராய்ச்சி என்பது அறிவதற்கு பயன்படலாம். ஒழிய அந்த ஆராய்ச்சி ஒரு எல்லைக்கு மேல பயன்படாது. அதுக்கு மேல நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நம்மளால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய பெரியவர்கள் ஒரு எல்லையை கடந்து கிளர்க்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அது நீங்க அன்பு செலுத்த செலுத்த தான் உணர முடியும். இப்ப வெளிப்படையாக நின்று காணும்போது அது உணர முடியாது. அந்த வகையில் நீ வருகிற அந்த தொடர்கள் எங்கெல்லாம் பெண்களை பற்றி சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் நீங்க அந்த அந்த இடத்துல எல்லாம் மாயை என்கிற ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணுமே ஒழிய வேறு வகையில கருதுனா அது இடர்பாடை தருமையுடைய இடர்ந்து வெளியே வர முடியாது. அந்த வகையில பாத்துங்க. பொதுவா சொல்லப்படுகிற நிலை சொல்ற கருங்குடல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய தாயல் மாதர். ஆக கருங்குடல் கூந்தல் கருத்திருக்கக்கூடிய குடல், சிவந்திருக்கின்ற வாய், வெண்மையான பற்கள், மயில் போன்ற தாயல் உடைய கருங்குடல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் என்று குறிப்பிடுகிறார். அப்படி அந்த பெண்ணுடைய தோற்றம். அப்ப இந்த உலகத்துல காணப்படுகிற மாயை நமக்கு எவ்வளவு மயக்கம் செய்யுது அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த மாயைக்கு உதாரணத்துக்கு இப்ப நீங்க எடுத்துக்கணும், ஒரு டாஸ்மாக கடை எடுத்தா நாளை வந்து கடைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சத்தியம் பண்ணுவாரு. அந்த பக்கமா போகும்போது இந்த கடை பேரை படிச்ச உடனே சரி நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிருவோம் நாளை இன்னும் பாத்துக்கலாம் அப்படின்னு போயிடுவார். இதாங்க மயக்கம். இப்படி ஒவ்வொரு பொருளிலும் நீங்க வந்து இந்த அப்படி பார்க்கிற ஒவ்வொரு பொருளாக எல்லாருக்குமே ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாம எல்லோருக்கும் ஒவ்வொரு பொருள் மீது ஒரு மயக்கம் இருக்கிறது. அந்த மயக்கத்தை தான் இங்க பெண்ணாக வடித்து காட்டி இருக்கிறார். எனவே இது இது விரிக்க கூடிய பகுதி அல்ல. நான் அப்படி படித்துக் கொண்டு பார்த்துக் கொள்ளுங்க. காலை மலமொழு கடும்பகர் பசிநிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குல செவ்வாய் வெண்ணகர் காய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய தாயல் நெருங்கியில் மதத்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகார் இள முளை மாதர்தம் பூத்த நயன கொள்ளையில் பிழைத்து. அதாவது பெண் பார்க்கக்கூடிய பார்வையில் பிழைத்தனர். அதாவது நீங்க இதை வந்து நம்ம விரிக்க வேண்டியதே இல்லை. எல்லாரும் சினிமா படத்துல நிறைய பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு வாழ்க்கையில கூட பார்த்துருப்பீங்க. அதனால நம்ம விரிக்க வேண்டியதில்லை. ஒரு பார்வை பார்த்தாங்க, என் உயிரையே பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. பூர்த்த நயன கொள்ளை, இது என்ன பகல் கொள்ளையா இருக்குதே அப்படின்னாரு. இதாங்க நிலை, அதாங்க சொல்ற கூர்த்த நயன கூர்ந்த வேல் போன்ற பார்வை. அதே பார்த்தோடனே இன்னும் தண்ணி பத்திக்கிட்டும்பாங்க, நெருப்பு சுடலம்பாங்க. இதெல்லாம் சினிமா நிறைய பாட்டு பாட்டுக்கலாம். நான் முன்ன அதெல்லாம் விரித்துலாம் சொல்ல வேண்டியது, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இது அந்த பார்வையினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம். இது அந்தந்த பருவத்தில் ஏற்படும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, அந்த வயதில் அந்த மாற்றம் ஒருவன்கிட்ட வல்லன்னா அவனுக்கு ஹார்மோன்ஸுகள் சரியாக வேலை செய்யலன்னு இருக்கும். அது உடல் குறைபாடாயிடும் வரணும். அதே சமயத்தில் அதை நல்ல முறையில மனைமாற்றம் செய்யணும். இதான் அடிப்படைங்க. நம்முடைய சைவம் இதை தாங்க கற்று தருகிறது. நமக்கு ஒரு பொருளை பற்றிய நினைவு நமக்கு வரணும். நினைவே வராம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல குறைபாடு இருப்பது என்று பொருள் ஆயிடும். அந்த அந்த ஹார்மோன்ஸுகள் சுரக்க வேண்டும். ஆனா அதே சமயத்தில் அந்த நினைப்பை அந்த நினைவுகளை முறைப்படுத்துதல் அதான் முக்கியமான. அதை விடுத்துட்டு நின்னோம்னு வச்சுக்க, இது ஹார்மோன்ஸுடைய வேலை, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னா சேர முடியாது. ஆக அந்த உணர்வுகளை நெறிப்படுத்துதல் முறைப்படுத்துதல் பக்குவப்படுத்துதல், அது வல்லனால சிக்கல், அது வருவதனால் பல சிக்கலும் வருகிறது. இன்னைக்கு பல்வேறு நிலைகளை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடங்களில் பார்க்கக்கூடிய பாலியல் கொடுமைகளை பார்க்கிறோம். ஒரு கல்லூரி மாணவர் மாணவி பள்ளிக்கூடத்துக்கு சிறுமிகள் என்று வேறுபாடு இல்லாத நிலையில இன்னைக்கு நாட்டில் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன தெரியுங்களா, முறைப்படுத்தப்படாத காரணம்தான். அப்ப அந்த நினைவுகளை முறைப்படுத்துதல் வேண்டும், ஒழுங்குபடுத்துதல் வேண்டும். இதைத்தான் நெறி நமக்கு கற்றுத்தருகிறது. இல்லாமல் இருப்பதும் பிழை, அதே சமயத்தில் அதிலேயே அழுந்தி இருப்பது பிழை. எனவே அந்த நினைப்பை முறைப்படுத்துதல். அதனால அந்த அது போன்ற பார்வைகள்ல பிழைத்தனர். கூர்த்த நயன நயனா பார்வை கொள்ளையில் பிழைத்தும். அதுக்கப்புறம் பித்த உலகர் பெருந்துறை பரப்பினில், பித்த உலகர்னர் இந்த உலகம் எப்படிப்பட்டதுனர், பித்த உலகு அதாவது இறைவனுடைய திருவடியை சேருகின்ற நிலை எது என்பதை அறியாமல் இந்த உலகம் முழுக்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெவ்வேறு வகையான நிலைகளை போய் விழுந்து கிடக்கிறது. அதாவது திருவள்ளுவர் பெருமான் பேதமை அப்படின்னு சொல்லுவார். பேதமை அப்படின்னு ஒரு சொல்லு உண்டு. இந்த பேதமைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது லாபம் ஒன்று இருக்கிறது, லாபம் அல்லாத ஒன்று இருக்கிறது, ரெண்டு இருக்கிறது. அதுல உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், நான் உட்கார்ந்து நான் இந்த வேர்க்கடலை அதை நான் வாங்கி வச்சு அப்படியே தோலை உரிச்சு தொலிய வாயில போட்டுட்டு கல்லை கீழே போட்டு வச்சு அங்கிருந்து வரவங்க பார்த்தா என்னங்க என்னமோ ஆயிரத்தி அத்துக்குது ஐயாவுக்கு. ஏன் கடலையில தான் சாப்பிடணும், தொல்லி சாப்பிட்டு இருக்கிறாரு, கடலை தீ கீழே போட்டுக்கிறாரு, வாழைப்பழத்தை பழ தோழி சாப்பிட்டு வாழைப்பழத்தை கீழே போட்டா என்ன சொல்லுவான், அறிவு மழுங்கி போச்சாத்துக்குது, படிச்சு படிச்சு இன்னமும் ஆயிடுச்சாத்துக்குது. இவ்வளவுதாங்க நிலம். இதுதான் பேதமைன்னு பேர். அதாவது வள்ளுவர் பெருமான் எப்படி சொல்லுகிறார், பேதமை என்பது யாது. திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்டாங்க, பேதமை பேதமைன்னு சொல்றீங்களே பேதமைனா என்னங்கன்னார். வேற ஒண்ணும் இல்லையா, ஏதம் கை கொண்டு ஊதியம் கைவிட, ஏதம்னா குற்றம், அதாவது நீக்க வேண்டியதை வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு எது ஊதியமோ அதை விட்டுருக்கு விட்டுற பாருங்க, அதுக்கு பேரு பேதமைன்னு பேரு. கடலை பருப்பை எடுத்தோம்னா பருப்பை வாயில போட்டு தொழில் தூக்கி போட்டீங்கன்னா ஊதியம் கைக்கூடல், அதை விட்டு போட்டு கலக்கா தொழில் தூக்கி வாயில போட்டுக்கிட்டு கடலை கொண்டையை தூக்கி கீழே போட்டாங்கன்னா தான் ஏதத்தை எடுத்துக்கொண்டேன் ஊதியத்தை விட்டுட்டேன், அப்படி செய்வதற்கு பேதமை என்று பெயர். இது நீங்க பெண்களுடைய பருவத்துல ஒரு பருவம், ஏழு பருவங்கள ஒரு பருவம் பேதமை என்கின்ற பருவம், இதாங்க நிலை. அந்த நிலை கடந்து உயிர் வரும். இதுல வந்து நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா யாருக்கும் அப்படி சொல்லப்படுவதில்லை, ஆனா பருவங்கள் ஏழு சொல்லும் பொழுது பேதமை என்கிற ஒரு பருவம் உண்டு. அந்த நிலையில வந்து பல பேருக்கு தடுமாற்றம் இருக்கு, இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஒன்று. நீங்க என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்க மாட்டாங்க, அதுங்களுக்கு பிடித்ததுதான் சரி. கொடிரும் தேதையும் கொண்டரு விடாள், கொடிரும் அப்படின்னு நினைந்தீங்கன்னா அந்த அதாவது இடுக்கின்னு சொல்ற பாருங்க குரடு, அது போல அப்படி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டா அப்படியே பிடிச்சிருக்கோம், பிடிச்சதை விடாது. அதுபோல பேதமை என்கின்ற பருவம் இருக்கு பாருங்க, தான் பிடித்ததையே அப்படியே நீக்கும், பிடித்தது சலியா. இது எல்லாரும் கடந்து வந்த பாரு, நாம கடக்கும் போது அது பெருசா தெரியாது, நம்ம குழந்தைங்க செய்யும் போதுதான் பெருசா தெரியும். ஏன் நேற்று நாம அப்படித்தான் நின்னோம்னு நம்ம அறிவுக்கு வராதுங்க, நீ எப்பறா நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிற, நாம நேத்து கேட்டிருந்தோமா அப்படின்னு சிந்திச்சு பாத்தோம்னா கேட்கலைங்கிறதான் உண்மை, ஆனா அது பத்தி கவலை இல்ல. இப்ப நான் சொல்ற நீ கேளு, நான் சொல்ற நீ கேளு, இதாங்க பேதமை. இது ஒவ்வொருவருமே ஒவ்வொரு செய்திகள்ல ஒவ்வொரு விருப்பமான செயல்கள் அப்படி பிடிச்சு நின்றுருப்போம், ஏன்னா அறிவு இதையெல்லாம் கடந்து வரணும்ங்க. ஊதியத்தை கை கொள்ளுதல் வர வேண்டும், அதை விட்டுட்டு ஏதம் கை கொள்ளக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு பருவத்துல ஒரு சூழல்ல வெவ்வேறு நிலைகள்ல அப்படி வருவது இயல்பு, ஏன்னா உயிரினுடைய பாதை உயிரினுடைய பயணம் அப்படித்தான் இருக்கு. எனவே இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு வர்றார். அதனால இங்க அந்த குறிப்பிடுகிறார், பேதமை பித்த உலகர் பெருந்துரை பரப்பினும் மத்த கடிர் என்னும் அவாவிடை பிழைத்தும். எனவே வீடு வேறு எய்துவதற்காக இறைவன் இந்த மாநில பிறவியை கொடுத்திருக்கிறான் என்பதை உணராமல், இந்த பிறவியை கடப்பதற்காகத்தான் இந்த உடல் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை உணராமல் இந்த உலக வாழ்க்கையிலேயே அழுந்து விடுகிற நிலைக்கு பேதமை, அதான் இங்க பித்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க எங்க பாக்கலாம் தெரியுங்களா, பின்னாடி பாடுகிறார், பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர். எல்லாரும் மாணிக்க வாசகரை பார்த்து பைத்திய காரணம் சொன்னாங்களாம், நம்மளை யாராவது சொன்னா கம்மு நிற்போமா, சட்டை கிழிச்சிட்டு விட்டுருவோம், நீதானா சொன்ன பைத்தியக்காரன் அதெல்லாம் சட்டை கிழிக்கணும். அப்ப பைத்தியக்காரன் என்று இந்த உலகம் என்னை சொல்லிக் கொண்டிருக்கிறது, பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேள்வி. எல்லாரும் ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா, நான் சொல்றேன் ஐயா சொல்லுங்க என்னங்கயாங்க, இவங்கெல்லாம் ஏன் தெரியுமா என்ன சொல்றாங்க, செத்து பிறந்து இந்த சாகரத்துக்குள்ளேயே உழந்து கொண்டிருக்கிற கூட்டம், இதை விட்டு வெளியே வழி தெரியாம கிடக்கிற அந்த கூட்டம் தாங்க என்ன பைத்தியக்காரன் சொல்லு. அப்படியே பாட்டுல அப்படியேதான் இருக்கு செய்தி, பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோ காரணம் இது கேளீர், செத்து போய் அது நரகத்திடை விழ புகுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியரை கூட்டிய அதிசயம் கண்டான். அந்த பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளீர், அப்ப இந்த செத்து போய் நரகத்துக்குள்ள புகுகிற கூட்டம் தான் என்ன பார்த்து பைத்தியக்காரன் சொல்லு. நமக்கு யாரு தெரியும், அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா தெரியும். மொத்தத்துல பைத்தியக்காரன் யாரும் தான் பைத்தியம் நினைப்பது இல்லைங்க, அடுத்தவன் பூரா பைத்தியக்காரன் நினைப்பாங்க இல்லைங்களா. பைத்தியக்காரன் போய் நீ பைத்தியக்காரன் சொன்னா ஒத்துக்குவானா சொல்லுவான், நம்மளதான் பைத்தியக்காரன் சொல்லுவான். நீங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை போய் நீங்க ஒரு கவுன்சிலிங்ல போய் உட்கார வச்சா நீங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு சொல்ல மாட்டான், நீங்க நல்லா இருக்கிறீங்க யாரு சொன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு, கிடையவே கிடையாது, யுவர் ஆல்ரைட் அப்படின்னு பேசி டாக்டர் நீங்க ஒத்துதான் டாக்டர் உண்மையை ஒத்துருக்கிறீங்க, எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்றாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னோடனே அவர் பாடியில போய் பேசி நீங்க ஒண்ணும் நல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு சின்ன நேரம் சில நேரம் தூக்கு வராம இதான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க இந்த டேப்லெட் மட்டும் சாப்பிடுங்க கொஞ்சம் நல்லா தூங்குனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு மெல்ல மெல்ல அவங்க பாடியிலேயே போயிட்டா டாக்டர் பைத்தியத்தை தெளிவு வைக்க முடியும், போய் உட்காந்து வாங்க பைத்தியம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன தெரியுங்களா இதுதான் நிலை. ஆக ஒவ்வொரு உயிரும் ஏதாவது ஒன்று அப்படின்னா கிடக்குங்க, எனவே இறைவனை நோக்கி செல்லுகிற வழிதான் தெளிந்த நிலை, இறைவனை விடுத்து செல்லுகிற நிலை தாங்க பைத்திய நிலை. அதான் சொன்ன பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்தக்கடிதென்னும் அவா விடை பிழைத்தும் அவா அப்படின்னு குறிப்பிடுகிறார். எனவே இந்த வீடு வேட்டை நோக்கி செல்ல வேண்டிய இந்த பிறவியில அதனை நோக்கி போகாமல் மத்தம் களிறு அதாவது யானை இடத்துல இருக்கிற மத நீரை போல ஆசை என்கின்ற ஒண்ணுல போய் சிக்கிக்கிட்டோன்னர். ஆசை மிகவும் கொடியதுங்க, அதனாலதான் எல்லா அருளாளர்களும் ஆசைய வெறுத்திருப்பாங்க. ஆனா நம்ம அந்த ஆசைய ஆசைப்படாம இருக்க கூடாது, ஆசைப்படணும். ஆனா ஆசைய உலகத்து மேல வைக்காம இறைவன் மீது வைக்க, நீங்க ஆசைப்படாம இருக்க முடியாது, ஆசைப்படாம நீங்க மனுஷனே இல்லை. என்னையா உனத்துக்குமே ஆசை இல்லையா, இது வேண்டாம் அது வேண்டாம் என்னதான் உனக்கு வேணாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், இதெல்லாம் ஏயாங்க வந்திருக்கிற அப்ப எதுக்கு வேணும், எனக்கு எப்படும் அங்க அப்படி அந்த ஒரு பொருள் மீது ஆசை இருக்கும். அது ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானை, மணிவாசகர் பெருமான் ஆசைப்பட்டுன்னு 10 பாட்டு பாடியிருக்கிறார், ஆசைப்படு ஆசைப்படு. அதே சமயத்துல இந்த வேறு யோக நிலை இருக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிலாம் ஆசைப்பட்டுறாதீங்க, அது துன்பம். நம்ம இறைவன் மீது ஆசைப்படும், இறைவன் தான் நமக்கு புரியும். அதுபோல உலகத்தின் மீது இருக்கிற ஆசை மடைமாற்றத்தை இப்ப நம்ம நீங்க அறிவியல் என்ன தெரியுமா சொல்லுங்க, ஒரு ஆற்றலை அழிக்க முடியாது, ஒரு ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றலாம், இதுதான் அறிவியல் சொல்லுகின்ற விதி. ஒரு வினையை இன்னொரு வினையாக மாற்றலாம், ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றலாமே ஒழிய ஆற்றலே இல்லாம பண்ண முடியாது. அப்ப நீங்க ஆற்றலை நல்ல நிலையில நெறிப்படுத்திட்டீங்கன்னா அதங்க பக்தி. இப்ப ஆசையை ஒழுங்குபடுத்துதல் அபிராமி பற்ற சொல்வார், ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் வாச கமலம் என்னும் அது அப்படியே தலைமையில் வைத்து வலிய வைத்து என்னை ஆண்டு கொண்ட நேசத்தை என்ன சொல்வேன், ஈசர்வாகத்து நேரிடையே அவன் மட்டும் வந்து என்னை ஆட்கொள்ளாது போயிருந்தான்னா ஆசைங்கிற கடல்ல போய் அல்லவா சிக்கி விழுந்து கிடந்திருப்பேன், அவள் தன் திருவடியை தூக்கி என் தலைமையில வச்சு என்னை இந்த கடலிருந்து காப்பாற்றி விட்டாள் என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறார். அருணகிரிநாத்த போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது ஆசைக்கு, தாய்மானத்தை போனீங்கனாலும் ஆசையை பற்றி ஆசைக்கு ஒரு அளவு இல்லை, ஆசைக்கு அளவே கிடையாது. எவ்வளவு ஆசை வயசானவங்களுக்கு ஆசை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, வயசானாத்தாங்க ஆசை நிறைய வரும். ஆனா ஆசை என்பது எல்லா உயிரிட்டும் இருக்குது, அப்ப அந்த ஆசை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். நீங்க ஆசை என்பது இறைவனிடத்துல வைக்கணும், நீங்க எந்த பொருள் மீது ஆசை வைத்தாலும் அதனால துன்பம் உண்டு, இறைவன் மீது ஆசை வைத்தா இன்பம் உண்டு. அதனால இறைவனிடத்துத்தான் ஆசைப்படும், வேற எங்கேயும் ஆசையை வைக்கக்கூடாது, இறைவன் மீது ஆசை வைக்கலாம். நம்முடைய நூல் ஆசை அறுத்தல், ஆசை அறுத்தல் என்று சொன்னால் அது நம்ம மீது ஆசை வைப்பதை விடணும், உலகத்தின் மீது வைக்கிற ஆசை விடணும், பொருள் மீது இறைவன் மீது ஆசைப்படக்கூடாது என்பதில் பொருள் அது நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மத்த களிர் என்னும் அவாவிடை பிழைத்தல் அந்த ஆசையில பிழைத்து அதுக்கப்புறம் இந்த ஆசையில் யானைன்னு என்று குறிப்பிடுகிறார், அது மதம் கொண்ட யானையினர் மத்த களிர் என்னும் அவா, யானை அடக்கவே முடியாது, இதுல மதம் கொண்ட யானை எங்கெங்க அடக்கிறது, ஆனா அது கூட அந்த மதம் கொண்ட யானை அடக்குவதற்கு கூட கும்கி யானைகள் வைத்திருக்கிறோம் சரிங்களா, உங்களுக்கு அந்த சரிப்பட மாட்டேங்குதா அங்கிருந்து கொண்டு வந்து 4 குத்து அது அதன் பாதியில் அதனுடைய வழியில போய் அது குத்தும் அப்பதான் அது அடங்கும். அது மாதிரி இறைவன் நமக்கு இங்க எது தெரியுங்களா, அந்த யானை அடக்குவதற்கு அங்குசம் அப்படின்னு ஒண்ணு கையில வச்சுப்பா தோட்டி அந்த காதல போட்டு இப்படி இழுத்தானா அந்த யானை அடங்கும், அது மாதிரி விநாயகர் பெருமான் அங்கதான் கையில வச்சிருக்கிறார் அங்குசம் வச்சிருக்கிறார். இது நம்முடைய ஆசை என்கின்ற மதத்தை அடக்கிற கும்கி யானை தான், அவரும் யானை முகத்தோடு இருக்கிறார் இல்லையா, நம்ம நம்ம பெரிய மரம் பிடிச்ச யானையா நம்ம நிக்கிறோம், நம்மளை அடக்கிறதா என்ன பண்ண, அவர் அந்த யானை முகத்தோட வந்துதான் ரெண்டு குத்து குத்திட்டா நம்மளை அடக்கியானுனா இறைவன் யானை வடிவு எடுத்து வருவதற்கு தயங்க மாட்டார். ஏன் எப்படியா நம்மளை திருத்தி ஆகணுமே, நீங்க காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு வேடனா போய் உட்கார்ந்துகிட்டு நான் கொள்ளையடிச்சுட்டு இருப்பேன்னீங்கன்னா அந்த கொள்ளையடிக்கிற வேடனாவே அவரு வேடம் போட்டு வந்து உங்களை பிடிச்சிருவார். இல்லைங்க நான் காட்டுல நான் கடலுக்கு போறேன்னு போனீங்கன்னா அங்க மீனவனா வந்துருவாரு. சரிங்க காட்டுக்கும் போகல நான் இதுக்கும் போகல நாட்டுக்குள்ள சுத்திட்டு போறேன்னா குதிரை மேல வந்து பிடிச்சிருவாரு. காட்டகத்து வேடம் கடலில் வலைவானன் நாட்டை பரிவாகன் நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துறையான். எனவே நீங்க காட்டுல போனாலும் வேடனா வந்து பிடிச்சிருவான், கடலுக்குள்ள போனீங்கன்னா வலைவானனா வந்து பிடிச்சிருவான், நாட்டுக்குள்ள சுத்தினீங்கன்னா குதிரை மேல வந்து பிடிச்சிருவாயா ஜாக்கிரத, எங்க பெருமாட்டு தப்பிக்க முடியாது, நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துறையா. அக்கமலா பாதமே வாழ்த்து, நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த திருவடியை பார்த்து சிவசிவா பெருமானியே போற்றி என்று சொன்னா போதும். ஆக பெருமான் அவனிடத்துல நாம் ஆசை கொள்ளுதல் தான் முறை, அதை விடுத்து வேறு எங்கு ஆசை வைத்தாலும் துன்பத்தை தாங்க தரும். அதனாலதான் இங்க ஆசையை யானை என்று குறிப்பிடாம மதம் கொண்ட யானையினர் மத்த களிரென்னும் அவா விடை பிழைத்தும் ஒருவாறு அதுல தப்பி பிழைத்து அண்ணர். ஆக இந்த அவா என்கிற துன்பத்துல பிழைத்தாக வேண்டும். அடுத்து கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் கல்வி என்பது எல்லாரும் சொல்லுவாங்க கற்றது கை மண் அளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் போன்று இருப்பதுங்க அறிவு, அதை நாம முகந்து எடுப்பது நம்ம கொள்ளு கொன்ற பாத்திரத்தளவுதான் எடுத்துக்கொள்ள முடியும், அவ்வளவு நம்மளால முடியும், அத்தனையும் படித்து விட முடியுமா? ஒண்ணு வேணா, 12 திருமுறை இருக்குது. நாம நம்மளாம் சிவனடியார் அப்படின்னு நம்ம நாமலாம் நினைந்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர்னால 12 திருமுறையை ஒரு வருஷத்துக்குள்ள படிக்கிறோம். வெளியில யாரையும் நம்ம போய் யாரையும் பார்க்க வேண்டாம், நம்ம திருக்கூட்டத்துல நம்ம அன்பர்களை வச்சுக்கிட்டுங்க. 1 திருமுறையில தொடங்கி 12 திருமுறையை ஒரு ஆண்டுக்குள்ள படித்து முடிக்கிறோமே நம்ம எத்தனை பேர் இருப்போம்? விரல் விட்டு என்னலாம், யாரும் கை தூக்கல வேண்டாம், அவங்க மனசுல வச்சுங்க நான் படிக்கிறேன். நான் அப்படி படிக்காதவங்க எடுத்துங்க, நான் படிக்கல. அப்ப எத்தனை பேர் படிக்காம இருப்பாங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய அறிவு கேட்டிய வரைக்கும் 90 விடுக்காட்டுக்கு மேல நம்ம திருக்கூட்டத்துல படிக்கிறவங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நானே படிக்கல. அதனாலதான் நான் சொல்றேன், பெரிய பெரிய புராணம் படிப்பேன், அந்த பக்கம் திருவாசகம் படிப்பேன், இன்னைக்கு எங்க போனா இங்க ரெண்டு அங்க ரெண்டு அங்க நாய் போய் நக்கும் பாருங்க, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இப்படித்தான் நம்ம அப்படியே 12 திருமுறைக்கு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி அவ்வளவுதான். 12 திருமுறைக்கு 12 பாட்டு தெரியும், 12 திருமுறை சொல்லுங்கன்னா 12 பாட்டு சொல்லிடுவான், 12 திருமுறையும் தெரியுமான்னு கேட்டா தெரியலையே. சரி, இதை ஒன்னையாவது உருப்படியா படிச்சு முடிச்சோமா? இன்னும் இதையே இன்னும் படிக்கல. இதுக்கப்புறம் என்ன சைவ சித்தாந்தம் 14 தாக்கர நூல் இருக்குது, அதை என்னைக்கு படிக்கிறது? அதுக்கப்புறமேல இதையெல்லாம் ஒட்டி பின்னாடி பாருங்க, தாய்மானவருடைய பாட்டு, குமரகுருவருடைய பாட்டு, இதெல்லாம் என்னைக்கு படிக்க போறோம்? பட்டணத்தடிகளுடைய பாட்டு எத்தனை, இந்த பிறவி பூரா படிச்சா கூட படிச்சு முடிச்சுட்டு நீங்க சொல்ல முடியாது, அவ்வளவு பாட்டு. தமிழ் பாடல், பக்திக்குரிய பாடல், ஞான சாஸ்திரங்களை தழுவி நிற்கக்கூடிய பாடல். பண்டார சாஸ்திரம் திருவாரூர் ஆதீனத்துக்கு 14 நூல் இருக்கு, தருமி ஆதீனத்துக்கு 14 நூல் இருக்கு. இதெல்லாம் எந்த காலத்து படிக்கிறது? தேரையாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு நினைச்சு பாருங்க, ஓஹோ இப்படிதான் இருக்குதுங்களா? என்னைக்கு நம்ம, அதனாலதான் கல்வி என்பது கடல், அது கடத்தல் என்பது எல்லாம் கல்வி, அதனால அதை சொல்லும்போது பெரும் கடல்னர். நம்ம வந்து எல்லாவற்றையும் படிக்கணும், எல்லாவற்றையும் படிக்கணும்ல, எதை படிக்கணும்? அஞ்செழுத்த படிச்சுட்டா சரி, பிறவி கடைசியில் இத்தனை கடலையும் அஞ்செழுத்த வச்சா போதும், அதுதான் நமக்கு இன்றியமையாது. ஏன்னா கல்வியின் பயன் என்பது இறைவன் திருவடியை தொழுதல் தாங்க. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். வாலறிவனுடைய திருவடியை தொழாத கல்வி பயன்படாது. அப்ப நான் வாலறிவனுடைய திருவடியை தொழுகுவதுதான் கல்வி. இன்னைக்கு நம்ம கல்வி என்பது இன்னைக்கு பொதுவா நம்ம பார்க்கிறோம், கல்வினா அறியாமையை நீக்குவது அப்படின்னு எல்லா ஆசிரியரும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அப்படிதான் எல்லாரும் கருதி நிற்கிறோம். இப்ப அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்கல, நம்ம அறியாமைன்னா என்னங்க ஐயா? அறியாமை நீக்குவதுதான் கல்விங்கிறீங்களே. அப்ப அறியாமை எது? அறியாமைன்னா அறியாமை. இது என்னப்ப இப்படி கேட்கற நீ? அறியாமைனா என்ன? அறியாமை அறியாமை இப்படிதான் பதில் சொல்லுவாங்க. அறியா என்னது? உனக்கு இதை பத்தி தெரியல, இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்ட, இதுதான் அறியாமை. அதெல்லாம் அறியாமை. அறியாமைனா என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க உங்க உலகியல் கல்வியில எந்த இடத்துலயாவது அறியாமைனா என்னன்னு சொல்லிக்கிறேன்னு பாருங்க, எங்கேயுமே சொல்லப்படாது. அதுக்கு பதில் சொல்லணும்னா நம்முடைய அருள் நூல் தான் பதில் சொல்லுது. அறியாமை அண்ணன் எதுனா ஆணவ மலத்துக்கு தாங்க அறியாமைன்னு பேரு. உண்மை விளக்கம் படிச்சிருப்பீங்க எல்லாரும். மாணவன் ஆசிரியர் கேட்ட கேள்வி, அது என்ன கேள்வி கேட்டாரு? ஆறாறு தத்துவம் ஏது? அதுக்கப்புறம் கண் ஆணவம் ஏது, கண்மம் ஏதுன்னு கேட்டார் இல்லைங்களா? ஆறாறு தத்துவம் ஏதும்போது 36 தத்துவத்தையும் பாடம் நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஆணவம், அறியாமை ஆணவம், நீயான சுகதுக்கம் கர்மம். ஒத்த வரியில பதில் சொன்னாரு. அறியாமை ஆணவம், ஆணவம் என்பது அதுக்கு இன்னொரு பேர் சொன்ன இருள், இருளை நீக்குதல். இருள் அப்படின்னா இது அப்படின்னா அறியாமை தான் இருள். ஆக கல்வி என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அறியாமையை நீக்கணும், இருளை நீக்குவதுதான் கல்வி. அதனால அதுக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்கீங்க? அறிவு ஒளி இயக்கம் வச்சான். பேர் வேணா சரியா வச்சிருக்கலாம். அறிவுக்கு ஒளி, அறிவில் இருக்கிற இருளை எது நீக்கும் கேட்டா, நாம படிக்கிற டாக்டர் MPBS அல்லது IAS இதெல்லாம் அறிவில் இருக்கிற இருளை நீக்காதுங்க. அஞ்செழுத்து மந்திரம் தான் அறிவுக்குள்ள இருக்கிற இருளை நீக்கும். அதுக்காக யாரும் இன்ஜினியர் ஆகாம விட்டுறாதீங்க, யாரும் டாக்டர் ஆகாம விட்டுறாதீங்க, எல்லாமே ஆகணும். ஆனா அதே சமயத்துல அறியாமை என்பது எதுன்னு தெரிந்து கொள்ளணும். அதனால இல்லக விளக்கு இருள் கெடுக்கும், சொல் அகவிளக்கு சோதி உள்ளது, அதுதான் நல் அகவிளக்கு. இந்த அகவிளக்கு தான் அறிவில் இருக்கிற இருள் நீக்கும். வெளியில இருக்கிற இருளை நீக்கிறதுக்கு சூரியன் இருக்குது, அறிவுக்குள்ள இருளை நீக்குவது எதுன்னு கேட்டீங்கன்னா, நமசிவாயவே என்கின்ற சுடர் தான் அறிவுக்குள் இருக்கிற இருளை நீக்கும். இதை நாம வந்து நன்கு உணரணும். அதுக்காக உலகியல் கல்வியை கற்றுக்கொள்ள கூடாது என்பதில் நீங்க ஒவ்வொரு நிலைங்க, அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் நின்று பார்க்கலாம். அது எங்க பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து. ஒரு இறைவனை வணங்குது என்ற அடியவர்கள் எல்லா துறையிலும் சிறந்திருக்கணுங்க. அது இருந்தீங்கன்னா தான் மற்றவர்கள் உங்களை காண்கின்ற பொழுது என்ன நினைப்பாங்கன்னா, அட சிவபெருமான வணங்கி பாரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதை விடுத்துட்டு நாம அதெல்லாம் வேண்டியது இல்ல அப்படின்னு பாத்தியா, அவன் கோயிலுக்கு போனான், படிக்கூட போறதை விட்டான் பாத்தியா, அப்ப அப்படி சொன்னானா அடுத்து யாரும் வரமாட்டா? நான் கூடவே விட்டு கதை பாட்டான் குழந்தைகளை. ஏன் நம்ம போய் அந்த மாதிரியே படிக்கூட போக மாட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அப்ப நாம பண்ணுவது அந்த அடியவர்களை வளருவதற்கு இடம் கொடுக்காம அது ஒரு தடையாக. நீங்க டாக்டர் வந்து சிவனடியா இருக்கக்கூடாது சட்டமா, இல்ல வக்கீல் வந்து சிவனடியாரா இருக்கக்கூடாதா, ஒரு IAS கலெக்டர் வந்து சிவனடியார் இருக்கக்கூடாது? ஏன் அந்த சீட்டு ஒரு சிவனடியார் போய் உட்கார்ந்தாருனா எத்தனை மாற்றங்களை நிகழ்த்தலாம் தெரியுங்களா? ஒரு மெய்கண்டன் அப்படிங்கிற ஒரு IAS வந்து உட்கார்ந்தார், அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நின்று அரண்மனைத்துறை ஆட்சித்துறைகள் வந்து அமர்ந்தாருங்க. அவர் அமர்ந்த காலத்துல ஒவ்வொரு ஆலயங்களிலும் சந்தான துறவர்கள் வைக்க வேண்டும் என்று கொண்டு இருந்தார். சட்டத்தை போட்டு நிறைவேற்றதுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு கோயிலா வைக்காம போக மாட்டேன், அவர் டிரான்ஸ்பர் ஆடு கையில கொடுத்தாச்சு. நாளை காலையில கையெழுத்து வாங்கணும் அவர் கையில, அவருக்கு சொல்றாங்க நாளைக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறேன்னு. இன்னைக்கு வச்சே ஆனும் மயிலாப்பூர்ல போய் சந்தான குரல் வச்சுட்டு நாளை காலையில டிரான்ஸ்பர் கையில வாங்கிட்டாரு. ஒரு அப்படி ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் நீங்க ஆகக்கூடாது. யார் சொல்ற நீங்க? இப்ப நம்ம 63 அரசர் சிவனடியாரா இருக்கிறார், ஒரு செருப்பு தைப்பவர் சிவனடியாரா இருக்கிறார். எனவே அங்க பாத்தீங்கன்னா வேறுபாடே கிடையாது, எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏன் நீங்க ஒரு நல்ல ஒரு ஆசிரியரா வந்து சிவனடியாரா இருக்கலாம், ஒரு கலெக்டரா வந்து சிவனடியா இருக்கலாம், ஒரு மருத்துவராக வந்து சிவனடியா, நீங்க சிவனடியார்களுக்கு எல்லாத்திலையும் காத்து வாங்குங்க. உத்தராஜி போட்டு வந்த காத்து வாங்காதீங்க, இது தொண்டா ஆகாதான் ஆகும். நம்ம உடனே நம்ம நீ சாமி கும்பிட, நீ சாமி கும்பிட்டா போதும், நீ இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணாத அது விடுப்பது இல்லைங்க. நம்முடைய அன்பர்கள் சிவனடியார்கள் துறைதோறும் திறந்திருக்கணும். எந்த துறைக்கு போனாலும் அங்க ஒரு நம்ம அடியார் ஒருத்தர் இருக்கிறார். என்னங்கய்யா வேணும் உங்களுக்கு? ஐயா இந்த மாதிரி ஒரு கல்லூரியில இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்களா? அங்க போங்க, அங்க ஒரு பிரின்சிபல் இருக்கிறார், நம்ம அடியார் தான் இருக்கிறார், நீங்க போய் சொல்லுங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி. அப்படி ஒரு சூழலை நீங்க எதிர்காலத்திற்கும் ஆக்கினா தானே இன்னைக்கு சிவனடியார் பக்கம் வளர முடியும். எல்லாரும் நான் படிக்க மாட்டேன், நான் தேவாரம் படுத்தி கம்மன் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு எல்லாமே நின்றுட்டா பின்னாடி அடுத்த தலைமுறை அடுத்து என்ன நினைப்பாங்க பாக்குறவங்க, ஐயா அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போக வேணாம்னு சொல்லிடுவாங்க ஐயா, ஐயன் படிக்க மாட்டாயா, அப்புறம் அப்புறம் கல்யாணம் வேண்டாமா, அப்புறம் அது வேண்டாமா, இது வேண்டாமா, இவங்கள சேர்ந்தராதம்மா. நமக்கு அப்படி இல்லைங்க வாழ்க்கை, இறைவனோடு கூடிய இன்பம், இயற்கையோடு கூடிய நிலை, மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம். அதுக்கு என்ன, இறைவன் எப்படி பெண்ணின் நல்லாரோடும் இருக்கிறானோ அதுபோல நீயும் இல்லறத்துல இருந்து கொண்டு இறைவனை வணங்க, நாயன்மார்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க, அவங்க தொண்டு எடுத்துக்கொண்டாங்க, ஒரு தொண்டை எடுத்துக்கொண்டா அது உயிர் மூச்சாக அதை செய்து கொண்டே இருந்தாங்க. அதனால நம்மளை மாதிரிதான் வீட்டுல பிறந்து வளர்ந்து இன்பம் துன்பம் பசி எல்லாத்தையும் அனுபவித்தாங்க. ஆனா எந்த பசியும் எந்த துன்பமும் அவருடைய தொண்டை பாதிக்காத வண்ணம், அவங்களுடைய பக்தியை பாதிக்காத வண்ணம் அன்புல திறந்து வழங்கினார். அதுதான் திரும்ப திரும்ப படிக்கிற புராணம் நமக்கு உணர்த்துகிற உண்மை என்னன்னா, நீ எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் இறைவன் அடியவராக நீ நில் என்பதுதான் பெரிய புராணம் சொல்லுகின்ற உண்மை. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதை விடுத்துட்டு நம்ம வேறு நிலையில பார்ப்பது என்பது பொருத்தமுடைய, சில பேருக்கு பொருத்தமா தெரியலாம். நம்முடைய பார்வையில் எந்த துறையில் இருந்தாலும் சிவனடியாராக இருக்கலாம். ஒரு போர் வீரர் சிவனடியாரா இருக்கிறார், கொட்புடி நாயனார் ஒரு போர் வீரர், மன்னனுக்கு தேவைப்படுகின்ற பொழுது போர்க்களத்துல போய் போர் புரிகின்ற போர் வீரர், சேனாபதி ஏனாதிநாத நாயனார் பார்க்கிறோம், அவரு சேனாபதியா இருந்தவர் தான். ஏயரூர் கலிக்காம நாயனார் படைத்தலை நடத்துகின்ற தளபதியாக விளங்கியவர் தான். இப்படி மானக்கஞ்சார நாயனார், இப்படி நாயன்மார் எடுத்து பாருங்க, போர்க்களத்துல போய் எத்தனை பேரத்தை கொல்ல வேண்டிய நிலை உண்டு, அதுக்கு சிவனடியாரா இல்லாம இருந்தாரு, நான் சிவனடியார், ஐயோ நான் கொல்ல மாட்டேன், அந்த இடத்துல வீரன், அதுக்குரிய வேலைதான் அவர் அங்க செய்து கொண்டு இருந்தார். இங்க தொண்டு செய்தார், அந்த இடத்துல போர்க்களத்துல மன்னன் பொருட்டு செய்கின்ற பொழுது கொலை செய்ய வேண்டிய நிலை இருந்தா செய்துதான் ஆக வேண்டும், அங்க அது வீரனுடைய அடிப்படை, அதை கொண்டு வந்து இங்க வைக்க கூடாது, இங்க அவர் தொண்டுதான் செய்து கொண்டிருந்தார். நம்ம அதை பார்க்கிறோம் திருத்தொண்டர் புராணத்துல, அது மிக அழகா காட்டுவார். என்ன சொல்றாரு, மன்னன் இவர் சிவனடியார் தெரிஞ்ச உடனே, ஐயோ சிவனடியாரை போய் எனக்கு கீழே வேலைக்கு வச்சிருப்பதா, சிவனடியார் எனக்கு வேலைக்கு நான் வச்சுக்க மாட்டேன், நீங்க போங்க அப்படிங்கிறார். சொல்ற இல்ல மன்னா, என் குலத்தினுடைய தொழில் இது, நான் பணி செய்கிறேன், என்னால முடியாதுன்றார் அந்த மன்னன். எனவே இடத்தை கொடுத்து நிலம் கொடுத்து என்னென்ன தேவையான பொன்பொருளாம் கொடுத்து நீங்க போய் தொண்டு செய்யுங்க போங்கன்னு அனுப்பிச்சுட்டாரு. எனவே நாயனாரை பொறுத்த வரைக்கும் அந்த பணி செய்வதற்கு அவர் தயாராகத்தான் இருந்தாரே ஒழிய, இல்ல நீங்க சிவனடியார போய் இப்படிலாம் நீங்க வேலை வாங்க கூடாதுன்னு அவர் நினைச்சாரானா, அவர் நினைக்கல, மன்னன் நினைத்தான். இதுதான் நிலை. எனவே தொண்டு தாங்க வாழ்க்கை, நீ ஏதாவது ஒரு வகையில தொண்டு செய்யுங்க, பெருமாளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு மலர் தொண்டு செய்யலாம், கோயிலை தூய்மைப்படுத்தலாம், விளக்கு ஏற்றலாம், அஞ்சலத்து மந்திரத்தை இடையதாவது சிந்திக்கலாம், நீங்க செய்கிற தொழிலில் தொண்டு செய்யலாம், எத்தனையோ வகை இருக்கு. தொண்டு என்னென்ன வகையிலாம் செய்யணும்னு இல்ல, எந்த வகையில வேணாலும் தொண்டு செய்யணும். தொண்டு என்று பெருமான் ஏற்றுக்கொள்வார், உலகம் ஏற்றுக்கொள்கிறதா, கடல்ல மீனை பிடிச்சி கடல்லயே விட்டாரு, அவரு கடல்ல மீனை விட்ட காலத்துல யாராவது அவரை தொண்டரை ஏற்றுக்குவாங்களா, ஐயா கடல்ல மீன் பிடிச்சி கடல்லயே உரையா, யார ஏமாத்திட்டு இருக்கிறம்பாங்க. ஏன்னா அதுல என்ன இருக்குது, அங்கேயே பிடிச்சி அங்கேயே விட்டுருவாரு, சிவாகம அப்படின்னு அங்கேயே விட்டுருவாரு. இங்கிருந்து கொண்டே கடலை போட்டா கூட சொன்னா வீட்டிலிருந்து கொண்டு வந்து விடுறாரு, கடல்லையே பிடிப்பாரு, கடல்லையே விட்டுருவாரு. இது இறைவன் தொண்டு என்று ஏற்றுக்கொண்டான், ஏன்னா அவருடைய உள்ளத்தினுடைய அன்பை அவன் தான் பார்த்தான். வெளியிருந்து பார்க்கறவங்க எப்படி இருக்கும், இது தொண்டா அப்படின்னு கேள்வி வரும். ஆனா இது இது அவங்க வாழ்ந்த காலத்துல அப்படித்தான் இருக்கும். ஆனா அது நம்ம பின்னால் பார்க்கும் பொழுது எவ்வளவு உயர்ந்த நிலை பெற்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அடிப்படை. எனவே இந்த உலகத்தினுடைய நிலை அதுதான். எனவே கல்வி என்பது பெரும் கடல், இந்த கல்வி கடலை கடத்தல் என்பதுக்கு பாருங்க முடியவே முடியாது. எவ்வளவு படித்தாலும் நீங்க வேணா, நீங்க படிக்க தொடங்கிய காலம் வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லா நூலும் படிச்சுட்டே, ஐயோ இன்னும் அது படிக்கவே இல்லைங்க, ஐயோ இது படிக்கலைங்க, அது படி, இப்படித்தாங்க போகும். கல்வி என்பது படித்து கொண்டே இருக்கணும். ஒரு ஒரு எவ்வளவு படித்தாலும் போதும் அப்படின்னு நினைப்பு தருமானா, தராது. அதனாலதான் பெரிய பெரிய ஞானிகள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள், எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புறா சித்தம். நம்ம அறிவு இருக்குதே, நான் சாதனை பண்ணிட்டேங்க அப்படின்னாரு. அதோட அது மனசு போதும்னு நினைக்குமா? நினைக்காதுங்க. இந்த சாதனை இன்னொருத்த முறியடித்து விடக்கூடாது, எனவே இன்னொரு சாதனை செய்து விடுவோம் அப்படின்னு நினைக்க. 100 மீட்டர் ஓடுகின்றவன் 10 நிமிடத்துல கடந்துட்டான் அப்படின்னா அடுத்து என்ன சாதனை நினைப்பான்? 9 நிமிடத்துல கடந்துடணும் அப்படின்னுப்பான். 9 அடுத்த போட்டியில 9 நிமிடத்துல கடந்து பதக்கத்தை வாங்குறவன் அடுத்த இன்னும் பயிற்சி நான் பண்ணுங்க, 8 நிமிடத்துல அடுத்த ஆண்டு கடக்க போறோமா? இப்படியே என்னவா சாகிற வரைக்கும் அவனுக்கு அந்த நினைப்பு இருந்துட்டேதான் இருக்கும். இதுதாங்க நிலை. அப்ப கல்வி என்பது எவ்வளவு படித்தாலும் போதும் என்கிற நினைப்பு கொடுக்க. அதனாலதான் எத்தனைதான் கற்றாலும், எத்தனை தான் கேட்டாலும், எத்தனை சாதித்தாலும் இன்புரா சித்தம் போதும் அப்படின்னு வராது. எனவே இதுதான் நிலை. ஆக இங்க சொல்லப்படுகிறது அந்த நிலையத்தில் அந்த கல்வி என்கின்ற பல் கடல் அப்படின்னார். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வி என்பது பெரும் கடல். அந்த கடலை கடத்தல் என்பது அவ்வளவு எளிதானது அல்லங்க. எவ்வளவு நீங்க பார்க்கலாம், பார்க்க பார்க்க படிச்சுட்டு அப்படின்னா சில பேர் பாத்தீங்கன்னா 70 வயதானாலும் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நாம ஒரு படிக்க வேண்டிய வயதுல படிக்கிறேன்னு சொல்லி ஓய்வு பெற்ற ஆளையும் நாம பார்க்கிறோம். 70 ஆனாலும் சரி, இப்பதாங்க இந்த டிகிரி பண்ணிட்டு இருக்கிறேங்க, இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப 70 வயசுல இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். எனவே கல்வி என்பது போதும் என்கிற நினைப்பை தரக்கூடியது அல்ல, அது பெரும் கடல். எது உலகியல் கல்வி. அருள் என்று எடுத்துட்டீங்கன்னா இந்த அருள் கல்வி 5 எழுத்துக்குள்ள அடக்கம் எல்லாம் அதுலயே அடங்கும். அது ஒண்ணு தெரிந்து கொண்டா நமக்கு போதும். இந்த பிறவிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு 5 எழுத்து தான் அப்படிங்கறத நூல்களை படித்தீங்கன்னா தான் தெரியும். அப்பதான் தெரியும் குருநாதன் நமக்கு சொன்ன மந்திரத்தின் பெருமை என்னன்னு. அது வரைக்கும் என்னங்க என்ன எல்லாரும் சொல்றதுதான் அவரும் சொன்னாரு, என்னமோ தீட்சை தீட்சைனாங்க ஏதோ மந்திரம் சொல்லுவாருன்னு பார்த்தா ஏன் நமக்கு அந்த மந்திரம் ஏதோ கொஞ்சம் புரியாத மாதிரி ஏதாவது இருந்தா ஐயோ புரிசா என்னமோ சொன்னாருன்னு ஐயோ அட எதுதான் சொன்னாரா, இதுதான் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம அறிவு நினைக்கும். இதெல்லாம் உயிருடைய நிலை. எனவே 5 எழுத்து தான் உண்மையான கல்வி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அப்பர்சாமியுடைய வாக்கு. உலகியல் கல்வி கடல் போன்றது, அது விரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த கடலை பிழைக்கின்றார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும்னர். அடுத்து சொன்னாரு நமக்கெல்லாம் இந்த ஏக்கம் தாங்க இருக்குது எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்ம பெரும்பாலும் செல்வத்துக்கு நிலையில தன்னிகரற்றவர்கள் கிடையாது. நம்ம செல்வத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அப்பப்ப இல்லைங்களா. ஆனா நமக்குள்ள ஏக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ காசு நம்மகிட்ட இல்லையே, ஐயோ காசு நம்ம. காசு என்பதுக்கு இன்னொரு பேரு துன்பம்னு பேரு. இந்த கல்யாண பத்திரிக்கைலாம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம நட்சத்திர பிரகாரம் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, கூப்பிடுறது ஒரு பேரா இருக்கும். இப்ப அவருக்கு எல்லாருக்கும் இவர் பேர் என்னன்னு தெரியாது. அதனால அந்த பத்திரிக்கை அன்னைக்கு அந்த பேரை போடுவாங்க. எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு எப்படி வச்சுக்கலாம், செல்வம் அப்படின்னு வச்சுக்கோங்க. செல்வம்னா அவருக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி அந்த செல்வத்துக்கு பதில வேற ஏதாவது இன்னொரு பேரை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேரை சொன்னா தான் அவருக்கு தெரியும்னா என்கின்ற. நீங்க கல்யாண பத்திரிக்கை வந்து மறக்காம இனிமேல் பாருங்க. சில பேர் பத்திரிக்கை பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கும், என்கின்றன்னு போட்டிருப்பாங்க. அது ஆங்கிலத்துல ஏ அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஒரு வட்டம் போட்டு ஏ அலைஸ் அப்படின்னு. இப்படியும் அவரை சொல்லலாம். இப்படி அதேதாங்க இங்கேயும், செல்வம் என்கின்ற அல்லல். செல்வத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா, துன்பம். நான் சொல்லல, சொல்பவர் மாணிக்க வாசகர் பாத்துங்க. செல்வம் என்றும் அல்லலில் பிழைத்துனர். ஆக செல்வத்துக்கு இன்னொரு பேரு துன்பம் என்று பெயர். செல்வம் என்னும் அல்லலில் பிழைக்கும். அப்ப செல்வத்துக்கு இன்னொரு பேரு அல்லல் அப்படின்னு பேருங்க. நீங்க இந்த செல்வத்தினால் ஏற்படுகிற நிலை எவ்வளவு பெரியது அப்படிங்கறத இன்னைக்கு கையில பணத்தை வைத்து கொண்டு எப்படியெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நான் பார்ப்போம். காசு பண்ற வேலையாம சும்மாவா இருக்கிறான், என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஏக்கமா இருப்போம் நாம. அந்த காசு நம்ம கையில இருந்தா நாமளும் அப்படி தவறும். என்னமோ நம்ம கையில வந்தா மட்டும் காசை வந்து நம்ம சரியா முறையா செலவுற மாதிரி நினைச்சுக்குவோம் இல்லைங்களா. காசுன்னு கையில, ஏன்னா அது தன் இயல்பை காட்டுங்க. அந்த பொருளுக்கு ஒரு இயல்பு இருக்காது. எல்லாரும் அப்படி இல்லைங்க, பெரும்பான்மையானவர்கள் அந்த மயக்கத்தை போய் முழுந்துடுவாங்க. சில பேர் தாங்க அந்த காத்து அவங்கிட்ட இருக்குது, அந்த காத்தினுடைய பாதிப்பு அவங்கிட்ட வராம வச்சிருப்பாங்க. அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று அல்ல, சிலருக்கு மட்டுமே வந்த ஒன்று. அது நீங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தா வரலாற்று சூடுகளை, நீங்க சுதந்திர போராட்ட காலங்கள்ல இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக எத்துணை பெருமக்கள், எவ்வளவு செல்வந்தர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் என்ற வரலாற்றை படிச்சீங்கன்னா தான் செல்வம் அவங்களை பாதிக்கிறதுன்னு தெரியும். காந்தியடிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவர் போய் அந்த காலத்துல வெளிநாட்டுல போய் வழக்கறிஞருக்கான பட்டம் பெற்றுக் கொண்டு திரும்பி வந்தார். அவர் நினைந்திருந்தா அந்த வெளிநாட்டிலேயே அங்கேயே வழக்கறிஞராக இருந்து கொண்டு மிகப்பெரிய செல்வந்தராக அவர் ஆயிருக்கலாம். அல்லது இந்திய நாட்டுக்கு திரும்பிய பிறகு தனக்கு வந்த அந்த கல்வி அறிவை வைத்துக் கொண்டு எவ்வளவோ செல்வத்தை ஈட்டி இருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் இந்திய நாட்டின் விடுதலை என்ற ஒரே ஒரு நிலையில ஓடுகிறார். அந்த ஓட்டத்துல அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்துக்கு நினைச்சு பாக்குறீங்க? காந்தியடிகளுடைய சரிதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கஸ்தூரிபாய் எத்தனை முறை வருத்தப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற சரித்திரத்தை புரட்டி பாத்தீங்கன்னா தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சது காந்தி மட்டும்தான், அவருக்கு பின்னால் இருந்தது என்ன, எவ்வளவோ அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பல இருந்துச்சு. அவர் அந்த துன்பத்துக்கு இடம் கொடுத்திருந்தாருன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இதுதான் நிலை. அப்ப அவருடைய செல்வ, அவருடைய நிலையில வச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு செல்வத்தை ஈட்டி இருக்கலாம், ஆனா அவர் அந்த செல்வத்தினுடைய கல்வியும் செல்வம் அவர் எதையுமே, அவர் நாட்டு மக்களை மட்டுமே நினைந்தார், அதை நோக்கி ஓடுகிறார். இப்ப அவருக்கு அந்த கல்வியோ செல்வமோ அவருடைய அறிவை பாதிக்காம வந்துருச்சு பாருங்க, கடந்து வந்துட்டார். நீங்க காமராஜர் எடுத்துக்கொள்ளுங்க, முதலமைச்சரான இடத்துல அமர்ந்திருந்தவர், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த தமிழகம் இன்று வரை காணல. காமராஜருக்கு பிறகு இன்னொரு காமராஜர் வரல. இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா, நம்ம காலத்துல யாருக்குமே தெரியாது. ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்கனாலதான் காமராஜரை நேர்ல பார்த்தவங்க தான் தெரியும் எப்படி இருந்தார். அவருடைய அவையில் இருந்த ஒரு அமைச்சர் அரசு மருத்துவமனையில இருந்து இறந்தார் என்பதுதான் சரித்திரம். கக்கன் அப்படின்னு ஒரு பேர். இன்னைக்கு ஒரு சாதாரண கவுன்சிலர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுங்களா? ஒரு எம்எல்ஏ சம்பாதிக்க சம்பாத்தியம் எவ்வளவு, ஒரு எம்பி சம்பாதிக்க சம்பாத்தியம் எவ்வளவு அப்படின்னு நம்ம அரசியல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருவாய் நோக்கிய தொழிலாக நிற்கிறது. அன்னைக்கு அவங்க எல்லாம் 10 பைசா கையில இல்லாம கையை வீசிக்கிட்டு வெளியே வந்தாங்க. எந்த அதிகாரத்தினுடைய நிலையும் போய் சிக்கிக் கொள்ளாமல், எந்த செல்வத்திலும் அழுந்து விடாமல், அவரால் தாங்க இன்னைக்கு நம்முடைய தமிழகத்திற்குரிய பல குழந்தைகள் மதிய உணவு உண்ணுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் காமராஜர் தான். அதன் பிறகு அந்த அந்த திட்டம் வலி மெருகேற்றப்பட்டது, வேறொருவர் வந்தார், அவர் அதை கொஞ்சம் மெருகேற்றினார். ஆனா முதல்ல தன்னுடைய நாட்டிற்குரிய குழந்தைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்பதை கல்வி அறிவு இல்லாத காமராஜர் தான் சிந்தித்தார். நீங்க அவர் செய்த பல்வேறு வகையான நலத்திட்டங்களை சிந்தித்து பார்த்தீங்கன்னா எப்படி சிந்திக்க முடிந்தது? அவரு அந்த மக்களை சிந்திப்பதில் தான் அவனுடைய கவனம் இருந்துச்சு. அதை தாண்டி இறைவனை சிந்திப்பதற்கு அவருக்கு நேரம் பத்தல. அப்படிதான் பார்க்கிறோம். எனவே செல்வம் என்பது ஒரு அல்லல், அந்த அல்லல்ல பிழைத்தல் என்பது எல்லாரும் வாய்க்கக்கூடியது அல்லன்னு. நாயன்மார்கள் பூரா எவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறாங்க, வந்தவங்களாம் வாரி வாரி கொள்ள தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமாள் நண்பருக்கு ஆவன ஆளும் நாடிய மனத்தினோடு நாயன்மாறு அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி வர குறைவர கொடுத்து வந்தார். நம்மகிட்ட செல்வம் இருக்குதுன்னா எடுத்து கொடுத்துருமா என்ன? நாளைக்கு வேணுங்க, அடுத்த மாசத்துக்கு வேணுங்க, அடுத்த வருஷத்துக்கு வேண்டாமா? பையன் இப்பதான் எல்கேஜி சேர்த்திருப்போம், காலேஜுக்கு வேணுமில்லங்க. இவன் காலேஜ் குடிக்கணும், 12 ஆகும் எல்கேஜி சேர்த்து வந்து இப்பவே கணக்கு போடுவோம். ஐயோ காலேஜுக்கு போற காசு வேண்டாமா? இப்ப கூட இப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றது? நாங்க காலேஜுக்கு போறதுக்கு நானும் இருப்போமான்னு உத்தரவாதம் இருந்தா அந்த பையன் தான் இருப்பா, என்ன உத்தரவாதம்? வாழ்வு என்பது எந்த நிமிடத்தில் முடிந்து போகக்கூடிய என்பது யாருக்குமே தெரியாது. எனவே தாழாது அறம் செய்யும். அறம் செய்வதில் சுணக்கமே இருக்கக்கூடாதுங்க. கொடுத்து கொடுத்து மகள வேணும். உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது சேமித்து வைப்பதில் வருவதில்லைங்க, கொடுப்பதில் வருவது. இந்த ரகசியம் பலருக்கு தெரிவதே இல்லை. நீங்க சேமித்து வைக்க 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 தூக்கம் காணாம போயிடும். கொடுத்து கொடுத்து பாருங்க, தூக்கம் தானா உங்களுக்கு. நம்ம கவர் கூட்ட பூட்டிட்டோமா, பெய்ரோ பூட்டியாச்சா, பீரோக்குள்ள லாக்கரை பூட்டியாச்சா அப்படின்னு கவலையே கிடைங்க. யாரு வந்தாலும் திறந்து பார்த்தா என்ன இருக்கு? நம்ம பீரோ திறந்து திருநீட்டு போய் இருக்கும், எடுத்து பூச்சிக்கிட்டு விடு. எப்ப தூக்கம் வருமோ வராதா என்ன நினைச்சு பாருங்க. நம்ம ஐயோ இது இருக்குது அது இருக்குது அதை வச்சிருக்கோம் இதை வச்சிருக்கிறோம்னா அது என்ன பண்றது, ஊருக்கு போகும்போதெல்லாம் பூட்டை பூட்டி தொங்கியே பார்த்துட்டு போய் இல்லைங்களா, பெரிய பூட்டிட்டமா இல்லையான்னு எத்தனை முறை இதெல்லாம் கவலைங்க. ஆக செல்வத்தை சேமிப்பது என்பது இன்பம் அல்லங்க. செல்வத்தை நீங்க நான் ஏதோ தமாசுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, கொடுத்து பழகி பாருங்க, அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை வேற ஒன்று கொடுக்காது. அதான் ஈர்த்துவக்கும் இன்பம். சான்றோர்கள் கொடுக்க கொடுக்கத்தாங்க இன்பம். நீங்க படித்திருக்கிறீங்களா, உங்க அறிவை மற்றவங்களுக்கு கொடுங்க. செல்வம் சேமித்திருக்கீங்களா, மற்றவர்களுக்கு கொடுங்க. ஏன்னா கொடுக்க கொடுக்க உண்மையான மகிழ்ச்சி என்பது பிறருக்கு கொடுக்கின்ற பொழுதுதான், உங்களுக்கு இருக்கும்போது இல்லை. நீங்க எவ்வளவுதான் நீங்க மூணு வேளையும் நல்ல சுவையான உணவு சாப்பிட்டாலும் இன்பத்தை கொடுக்காது. ஒரு பசித்தவனுக்கு ஒரு வேளை சோறு போட்டு பாருங்க, உங்க நீங்க பெறுகிற மகிழ்ச்சிக்கு இது சொல்ல முடியாது, அவ்வளவு இன்பம் உண்டு. ஈதல் தான் இன்பம். அத முதல்ல நீங்க எங்களை எனக்கே இல்லைங்க, நான் நீங்க கொடுக்கட்டும் அப்படின்னா இருப்பதை யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, தட்டு நிறைய உனக்கு வச்சிருக்கீங்க, ஒரு கைப்பிடி எடுத்து அடுத்த அளவுக்கு கொடு, அதுதான் இன்பம், அதுதான் அருள், அதுதான் பக்தியில நம்ம கூட சேர்த்து இறைவன் கூட நெருக்குவது, நெருங்கி கூட சேர்த்து எது தெரியுங்களா, ஈதல் தான். அதான் வள்ளுவ பெருமான் ஈதல் இசைவட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர், ஈதல் தான் இசைவட வாழ்தல். இசைனா இங்க ராகமாக இசை இல்லைங்க, இசை என்பது புகழ், கொடுத்தலே புகழ், புகழ். ஆனால் திருநாவுக்கரசிய அரசருடைய தந்தையார் பேருனா புகழே வடிவமானது, புகழானார் கொடுத்து கொடுத்து புகழ் பெற்றார். நீங்க அந்த அந்த பகுதியை எடுத்து வீட்டுல போய் பாருங்க, நிலையாமை கண்டு அறங்கள் செய்வாராய், திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் அறங்கள் செய்தாங்க. எப்ப அம்மா போனதுக்கு அப்புறம், அப்பா போனதுக்கு அப்புறம், கணவராக உறுதி செய்யப்பட்டவர் போர்க்களத்தில் இறந்த பிறகு இவங்க இருவரும் இறந்து என்ன செய்தாங்க, நிலையாமை கண்டு அறங்கள் செய்வாராய், காவலத்தும் குலம் தொட்டும் நேவினாருக்கு வேண்டியன வேண்டியவாறு நிதி அளித்தும் காவலர்களுக்கு கொடுத்தும் எத்தனை சோலைகள் அமைத்தும் அறச்சாமைகள் அமைத்தும் தண்ணீர் பந்தல் அமைத்தும் அறப்பணிகளை செய்தார்கள் திலகவதியாரும் மருளைக்கியார். எனவே ஈதல் தான் இன்பம். வாங்குவது இன்பம் கிடையாதுங்க, எப்பவும் நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க, வாங்குவது இன்பம் அல்ல, கொடுப்பது இன்பம். கொடுப்பதற்கு பணம் வேண்டியதில்லை, மனம் மட்டுமே வேண்டும். மனம் இருந்தால் நிச்சயமாக கொடுக்கலாம், ஒவ்வொருவரும் கொடுக்கலாம். உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000000 பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நமக்கு கீழே. அப்படி திரும்பி பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருப்பதை கொடுங்க. ஐயா நானே மேலதாங்க பாத்துட்டு இருக்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு பாத்துட்டு இருக்கிறேன்னா உங்கள்கிட்ட இருப்பதில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு இன்பம் என்பதை கொடுத்துத்தான் நீங்க அனுபவிக்க முடியும். இது நீங்க இந்த கொடை என்கிற இன்பம் கொடுத்துத்தான் பெற முடியும். இது சொல்ல காட்டுகிற இன்பம் அல்லங்க, சொல்லி பார்த்தா இன்பம் ஆயிருமான. நீங்க வறியவர்களுக்கு எளியவர்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க, அறிவுல கொடுக்கலாம், அறிவால கொடுப்பது இன்பம். நீங்க இறைவனை ஒரு மணி நேரம் பேசுறீங்க, உங்களுக்கு தெரிந்தது கொஞ்சம், அந்த கொஞ்சம் தெரிஞ்சதை ஒருத்தர் பேசுனீங்கன்னா அந்த இன்பத்துக்கு நிகராக இன்னொன்னு இல்லை. ஏன் அவர் நாளைக்கு நீங்க சொன்னதை வைத்துக்கொண்டு நாளைக்கு பெருமான கும்பிட வந்தார்னு வச்சீங்கன்னா ஓரமா பார்க்கும்போது ஆனா பாத்தீங்கன்னா கேட்டாரு நீ கோயிலுக்கு வந்துட்டாரு அவரு. அதுக்கப்புறம் நாம என்ன நினைச்சிட கூடாது, என்னாலதான் கோயிலுக்கு வந்தா நினைச்சிட்டீங்கன்னா அது ஆணவ மதம், வந்துட்டாரு இல்லையா. சிவசிவா சிவசிவா பெருமானே அந்த உயிர் என்ன வேண்டி வந்திருக்கு கொடுங்கசாமி அப்படின்னு நின்றுட்டு பாருங்க, அந்த மகிழ்ச்சிக்கு இணையாக இன்னொன்று இல்லை. உங்கள்கிட்ட காசு இருக்குதா, காசை கொடுங்க. புத்தகம் இருக்குதா, இப்படி கொடுப்பதற்கு காசு மட்டுமே வேண்டும் என்பதைங்க, கொடுக்க வேண்டும் என்கிற மனம் இருந்து விட்டால் எது வேணாலும் கொடுக்கலாம். 4 இட்லி நமக்காக வாங்கியிருக்கிறோம், 3 இட்லி நம்ம 1 இட்லி கொடுக்கலாம், ஒரு குறையும் இல்லையே. அது கொடுத்தல் என்பதுதான், அதுதான் உயிருக்கு ஊதியம். ஈதல் என்பதுதான் அந்த கொடுத்தல் தான் இன்பம். எனவே ஈதல் இசைவட வாழ்ந்தது அது அல்லது இல்லை ஊதியம் உயிருக்கு, அதுதான் உயிருக்கான ஊதியம். ஒரு உயிர் கடைத்தேற வேண்டும் என்றால் இறைவனை நோக்கி செல்லணும்னா அறம் என்கின்ற படியை கடக்கும். நீங்க எப்ப இன்னொரு உயிர் மீது இரக்கம் கொண்டு அறப்பணிகளை நீங்கள் செய்கிறீர்களோ அப்பத்தாங்க இனி இறைவன் பரவாயில்ல, நான் இவன் மீது காட்டின கருணை இவன் அடுத்தவன் மீது காட்டுகிறான் அப்படின் போது நம்ம மேல அருளை இன்னும் சிறப்பார். அதை விட்டு போட்டு நாம கொடுக்கறத இவனே வச்சுட்டு இருக்கிறான், இனி இவனுக்கு வேண்டாம் விட்டுருன்னா விட்டு வருத்தான். நீங்க கொடுக்க கொடுக்கத்தாங்க இறைவன் உங்களுக்கு கருணையை கொடுக்கலாம். அதனாலதான் நாவுக்கரசர் சொன்னார், இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு இன்பம் வைத்தார். அப்பசாமியுடைய தேவாரம், இறப்பவருக்கு ஈய வைத்தார். யாராவது போய் ஐயா அப்படின்னு கேட்டா அவனுக்கு கொடுக்கறனுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறாராம். இறப்பவருக்கு ஈய வைத்தார். அடுத்த ஒருத்தன் கேள்வி கேட்டான், ஏஞ்சாமி அவன் வந்து இவனுக்கு கொடுக்க, இவனுக்கு என்னங்க கொடுப்பாரு சாமி? இவன் போய் ஈ அப்படின்னு போய் கேக்குறான், சாமி எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்க. இந்த பிச்சை போடுங்கன்னு கேக்குறவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறா இல்லையா, கொடுக்கறவருக்கு என்னங்க காணுது? அவருக்கு இன்பத்தை வச்சிருக்கிறாயார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு இன்பம் வைத்தார். வச்சுக்கிட்டே இல்லேன்னு சொல்றான் சாமி, அவனுக்கு அவனுக்கு எல்லாம் நரகம் வச்சிருக்கிறார். நீங்க திருநாவுக்கரசு தேவார நாலாம் திருமுறை, இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு இன்பம் வைத்தார், கலப்பவர் தங்களுக்கெல்லாம் கடும் நரகங்கள் வைத்தார். கடுமையான நரகம் இருக்குதுன்னார். என்ன வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்பவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது, கொடுக்கிறவங்களுக்கு இன்பம் காத்துக் கொண்டிருக்கிறது. இன்பம் வேண்டுமா நரகம் வேண்டுமாங்கிறத நீங்க தாங்க தீர்மானிக்கணும். கொடுத்தா இன்பம் வந்து நிற்கும், கொடுக்காம எனக்கு தான் வேணும், நான் தரமாட்டேன், மறைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா நரகம் தயாரா இருக்கு. சொல்பவர் நாவுக்கு அரசர், சொல்லின் வேந்தர், கோதின் மொழி கொத்தவர். அதை மறந்துக்கூட அப்பர் பெருமானின் வாக்கு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, யாரும் மாற்றவே முடியாது அவர் சொன்ன வாக்கு. எனவே கொடுத்தல் என்பது மனத்தை பற்றியது, யாரு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு எல்கேஜி குழந்தை கொடுக்க முடியுங்க, அது கூட ஒரு சாக்கெட்டை வாங்கி வச்சுனா பாதி கடிச்சு பாதி கொடுக்கும், அதுதான் குறை. கொடுத்தல் என்கிற நினைப்பு வந்துட்டா போதும், எதை வேணாலும் கொடுக்கும், கொடுப்பதற்கான. அதனாலதான் அந்த மனத்தை நாம் அறநெறியில் நிற்க, அதுவும் குறிப்பாக பக்தியில இருப்பவர்களுக்கு கொடுத்து பழகுதல் வேணும். பக்திக்கு இன்றியமையாத அடிப்படை அதுதான். எப்ப நீங்க கொடுக்கிற மனம் உங்களுக்கு வரலையோ, நம்ம பக்தி என்கிற வேடம் விட்டு பயனில்லைங்க. இந்த இறக்க உணர்வும் ஈதலும் நமக்கு வரணும். வல்லனா பயன்படுத்தி நம்ம இறைவன் மீது பக்தி செலுத்தி ஆவது ஒண்ணுமே இல்லை, ஒரு பயனும் இல்லை. நாம கடை நாம நினைக்கிறோம் அப்படி இருந்தா நம்ம கடைத்தேறணும், ஒருபோதும் கடைத்தேறமா. இறைவன் வந்து நம் மீது காட்டுகிற இறக்கத்தை நாம் பிறரிடத்துல காட்டணும், காட்டினாத்தான் தேற முடியும், இல்லைன்னா அந்த உயிர் கடைத்தேறுதல் இல்லை. எனவே செல்வத்துக்கு இன்னொரு பேர் அல்லல் அப்படின்னார். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று நமக்கு காட்டுகிறார். எனவே கல்வி என்னும் பல் கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். எனவே செல்வங்கிற துன்பத்திலிருந்து பிழைக்கினார். அதே சமயத்துல செல்வத்திலிருந்து பிழைக்குன்னு சொன்னமே அப்ப போய் வறுமை வந்துடுமா அல்லார், வறுமையும் வந்துவிடக்கூடாதா. எனவே நல்குறவு என்னும் தொல் விடம் பிழைத்தனர். விடம்னா நச்சுத்தன்மை, விஷம் சொல்ற இல்லைங்களா, அக வறுமையை நஞ்சு என்று குறிப்பிடுகிறார். அக செல்வம் துன்பத்தை தரும், வறுமை நம்மை மாய்த்து விடும். தொல்விடம் பிழை, விடம்னா விடம் விஷம், ஆக நஞ்சு நம்மை கொன்று விடும் அல்லவா, என்ன வறுமை என்கிற நஞ்சு நம்மை கொன்று விடும், அதிலிருந்து பிழைக்கும். அப்ப என்ன தெரியுது கேட்டா, செல்வ செழிப்பு என்கிறத போய் சிக்கி அதுல போய் துன்பத்துல அடைஞ்சிடக்கூடாது. அப்பனா காசு வேண்டாம் விட்டுடலாமான்னு கேட்டா வறுமைக்கு போய் நின்றுடாது. ஏன், இன்னொருத்தர் போய் கையேந்த நிலை நீ வச்சுக்காத, கொடுத்து பழகுனி. எனவே வறுமை என்கிறத போய் நின்று விடாமல் பிழைக்கணும்னா. அப்ப இதுதான நிலை, இதுதான் சைவம் சொல்கிற பாடம். செல்வத்திலையும் நாம அல்லல்லாதி அதுலயும் அழிந்து விடக்கூடாது. அதே சமயத்துல காசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வறுமை என்கின்ற விடத்துல போய் சிக்கிவிடக்கூடாது. நல்குறவு என்னும் தொல்விடம் பிழை, நல்குறவு என்பது வறுமைன்னு பேர். ஆக நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். அதனால வள்ளுவப்பெருமான், அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைனர். அந்த உலகத்துக்கு அருள் எப்படி இன்றியமையாததோ அதுபோல இந்த உலகுக்கு பொருள் இன்றியமையாது. பொருள் வேண்டியதுதான், ஆனா பொருள் மயக்கத்துக்குள்ளாக நாம காத்துக்கொள்ள வேண்டும் என்று அருள்கிறார் மணிவாசக பெருமான்.